கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1961 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அன்று அமெரிக்கா இல்லினாய்ஸ் சிகாகோவில் உள்ள ஹாலிடே இன்னில் The God had explained, தெய்வத்துவம் விளக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் கால்சன், உமக்கு நன்றி. எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கர்த்தருக்குள்ளின் வாழ்த்துக்கள். இன்று காலையில் நான் கேட்டுக் கொண்டிருந்தது போன்றதான அற்புதமான சாட்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கும் போது எழுந்து வருவதென்றால் சில நேரங்களில் தயக்கமாயிருக்கிறது. அதிலும் நம்முடைய பாப்டிஸ்ட் சகோதரனும் சகோதரியும் கடந்து வந்தது போன்று பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து வந்த பிரஜைகளில் நானும் ஒருவன். இதற்கு முன்னதாக ஒரு பாப்டிஸ்டாக இருந்ததினாலும், நானே ஒரு பாப்டிஸ்ட் மிஷனரியாக இருந்ததினாலும் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் என்று நான் அறிவேன். அதே காரியம் எனக்கும் இருந்தது. என்னுடைய சொந்த ஜனங்களே என்னை தள்ளிவிட்டனர். எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்ற காரணம் காட்டி என்னை வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று கருதினர். நான் அதை கண்டு கொண்டேன். நான் வழக்கமாக இந்த விதமாக கூறுவதுண்டு, நான் பைத்தியம் பிடித்தவன் என்றால் என்னை அப்படியே விட்டு விடுங்கள். ஏனென்றால் என்னுடைய சரியான சிந்தையில் நான் சந்தோஷமாய் இருப்பதை காட்டிலும் இந்த விதத்தில் நான் அதிக சந்தோஷமாயிருக்கிறேன். ஆம் ஐயா, உங்களுக்கு நன்றி. ஆக அந்த விதமான என்னுடைய சொந்த மனோ தத்துவத்தை நான் உடையவனாயிருக்கிறேன். இந்த விதமாய் இருப்பதில் நான் இதை நிச்சயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சர்ச் ஆப் கிரைஸ்ட் சபையை சேர்ந்த அந்த சிறிய சகோதரன் வழக்கமாக அப்படியா அதை கூறுவதுண்டு, அல்லது கேம்பலட்காரர் என்பார்கள். எனக்கு நினைவிருக்கிறது, நாம் முதலாவதாக துவங்கின போது அவர்கள்தான் நம்முடைய கூட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், பவுல் என்ற பெயருடைய ஒருவர் நமக்கும் அதேவிதமாக இருந்தார். அவர் நம்மில் ஒருவரானார். ஆகவே அவர்கள் வழக்கமாக எதை நோக்கி பார்க்கிறார்கள் என்றால், நீங்கள் ஜீவிக்கின்ற ஜீவித்தை தான் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, எந்த நேரத்திலும் எனக்கு ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும் ஒரு பிரசங்கத்தை ஜீவிப்பதே மேலானதாயிருக்கிறது. சமீபத்தில் ஒரு மகத்தான ஊழியக்காரன், ஒரு அருமையான முழுசு விசேஷ குழுவை சேர்ந்தவன், உங்கள் யாவருக்கும் அவரை தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவர் சங்கை பூத் கிளிப்பன் ஆவார். அவர் சுவிசேஷத்தை 7 வித்தியாசமான பாஷைகளில் பிரசங்கிப்பவர். அவர் சமர்த்தர். அவர் புத்தி கூர்மையில் ஒரு ராட்சதன். ஒரு சமயம் நாங்கள் அவரோடு இசைந்து போய்கொண்டிருந்தோம். அவரும் சகோதரன் மூரும் நானுமாக ஏதோ காரியத்தை விவாதித்துக் கொண்டிருந்தோம். அவருக்கு எதிரான பாகத்தை நான் வகித்துக் கொண்டிருந்தேன். அவர் என்னை சுற்றிலும் பார்த்து, உன்னுடைய வேதத்தை நீ அறியாமல் இருக்கிறாய் என்று கூறினார். சகோதரன் பூத் அதை எவ்விதமாய் கூறுவார் என்று உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், அது உண்மை சகோதரன் பூத், ஆனால் நான் அதை ஆக்கியோனே மிக நன்றாக அறிவேன் என்று. உங்களுக்கு தெரியும், அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறது ஜீவன் அல்ல, ஆனால் அவரை அறிந்திருப்பது ஜீவனாய் இருக்கிறது. அது உண்மை, புரிகின்றதா? நான் அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறேனா என்பதல்ல, நான் அவரை அறிந்திருந்தால் அது போதும். நிச்சயமாகவே அதுதான் சத்தியமாய் இருக்கிறது. இன்று காலையில் இந்த அருமையான ஊழியக்காரர்கள் ஐக்கியத்தில் அவர்களோடு நான் கைகுலுக்கிக் கொண்டிருந்தேன். நான் யாரையும் குறிப்பிடத்தக்கதாக எடுத்து காட்ட வேண்டும் என்ற நோக்கம் எனக்கில்லை. ஆனால் இந்த கருத்த மனிதர் உள்ளே வந்தார். சகோதரனே உற்சாகம் என்றேன். நான் என் காரியதரிசியிடம், அதோ இருக்கின்றாரே, அவர்தான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சபை என்ற சபையில் இருக்கும் எல்டர் ஸ்மித் என்பவரை அவர் எனக்கு அறிமுகமாக நினைப்பூட்டுகிறார். அவர்களுக்காக நான் அங்கே அவ்வளவாய் பிரசங்கிப்பது வழக்கம். ஆனால் அவரை இன்னும் இங்கே பார்க்கிறேன். இங்கே இருக்கின்ற இந்த சகோதரனை போன்றே இருப்பார். ஒன்று மாத்திரம் வித்தியாசம், அவருக்கு நரைத்த மீசை இருந்தது. நான் பின்வழியாய் வருவேன். அந்த வயதான மனிதன் கூறும் விதத்தை, அந்த பாணியை நான் மறக்கவே முடியாது. மேல் நோக்கிப்பார், எல்லா பரிசுத்தமான்களும் பாடிக்கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, வீதியின் அந்த மூலையில் ஒரு சிறு பெண் ஜீவித்துக் கொண்டிருந்தால் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல் அவரை உயர்த்துங்கள் என்பதுதான். பெண்டை கோல்ச பாணியில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் யாவும் தங்கள் கரங்கொட்டி அவரை உயர்த்துங்கள் என்று பாடுவார்கள். அவர்களை நேசித்தார்கள், நானும் அவர்களை நேசித்தேன். நாங்கள் நடந்து உள்ளே வந்தபோது வழக்கமாக அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவருடைய தலையை இந்தபுரமாக மேஜையின் மேல் வைத்துக் கொண்டு அப்படியே அவர்களை கவனித்துக் கொண்டிருப்பார். உங்களுக்கு தெரியும், அவர் என்னை கண்டவுடன், உள்ளே வாரும் எல்டர், உம்முடைய தொப்பியை அங்கே மாட்டும், உம்முடைய தொப்பியை அங்கே மாட்டும் என்பார். சகோதரனே, இங்கே நான் கற்றுக்கொண்டேன், எனக்கு அதிக விருப்பமான சுவிசேஷ பாடகர்களில் அவருடைய மனைவி ஒருத்தி ஆவார். அவளை பாடும்படியாக செய்ய என்னால் முடிந்தவரை ஜாடையாய் நான் கூறி பார்த்தேன். என்னை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது என்று அவள் கூறியிருந்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும். ஆனால் நான் என் இஷ்டமாய் அவளை அழைக்கப் போகிறேன். அவளால் கூடுமானால் இங்கே வந்து பாடட்டும். முன்னாள் காலை கிறிஸ்தவ வியாபார புருஷர்கள் கூட்டத்தில் ஷிப் அஹாய் என்ற பாடலை பாடினவர் நீங்கள் தானே? என்னுடைய மனைவி இந்த வாரம் எழும்புவாள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய பாடலை அவள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அவ்வளவு பெருமையாய் பேசினேன். நீங்கள் அதை ஒலிப்பதிவு செய்ய தவறி விடாதீர்கள். நாங்கள் அதை முடிக்கப் போகிறோம். பெருமையாய் பாடுவதை நான் விரும்புகிறவன். என்னால் பாடவே முடியாது என்று நான் ஜனநலத்தில் வழக்கமாக கூறுவதுண்டு. ஓ என்னே, நான் அதிலிருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறேன். ஆனால் நான் கூறினேன், நீங்கள் எப்பொழுதாவது பரலோகத்துக்கு போக நேரிட்டு உங்களுடைய பெரிய மாளிகையில் அங்கே உயர நீங்கள் ஜீவித்தால் உங்களுக்கு தெரியும், அந்த குன்றின் அடித்தளத்தில் வனத்துக்கு பின்பக்கமாக அங்கே ஒரு சிறு அறை இருக்கும். அதுதான் என்னுடைய இடமாயிருக்கும். அந்த காலைகளில் ஒன்றில் அந்த முற்றத்தில் நீங்கள் நடக்கும் போது அங்கு யாரோ நின்று கொண்டு அற்புதமான கிருபை கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாயிருக்கிறது, அது என்னை போன்ற ஒரு கொடும் பாவியானவர் ரட்சித்தது என்பதை பாடிக்கொண்டிருப்பதை கேட்பீர்கள். வயதான சகோதரன் பிரண்ணம் கடைசியில் ஓட்டத்தை முடித்து விட்டார் என்று கூறுவீர்கள். அங்கே அதை கேட்டுக்கொண்டு பாட முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற அவன் நானாயிருப்பேன். என்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்களே, இன்று காலையில் இங்கிருக்கின்ற ஒரு சகோதரன் இவரை ஒரு புத்த ஊழியன் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார் என்று நினைக்கிறேன். என்னுடைய வெளியேற பெற்ற நண்பனே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல். எனக்கு புத்த ஜனங்களை தவிர மற்றவரிடத்தில் எனக்கு அதிக இடைப்பாடு இருந்தது, மிக அதிகமாயல்ல. அதிலும் விசேஷமாக கனடாவில் சீல ஜனங்கள் மத்தியிலே அவர்களை மிகவும் நேசிக்கிறவர்களாயும் இனிமையானவர்களாயும் நான் கண்டேன். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு புத்த கோவிலிலிருந்து ஒரு சிறிய புத்த மனிதன் வெனிப்பே கூட்டத்துக்கு வந்திருந்தான். அவன் குருடனாயிருந்தான். உருவத்தில் மிகவும் சின்னவர்கள், அருமையான சிறிய ஜனங்கள், தேவன் சுகமளிக்கிறவர் என்று அவர்கள் முழு நிச்சயமாய் நம்பினார்கள். அந்த குருடானவனுக்காக ஜெபிக்கும் போது அவன் எப்படியாய் தேவனை நேசித்தான் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்து திடீரென்று அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு மனிதனையும் பாராட்டுகிறோம். பேசுவதற்கு சிக்காகோவில் இதற்கு முன்னதாக எனக்கு தருணங்களே கிடைத்ததில்லை. நான் ஏதும் குறிப்பிட்ட செய்தியை கொடுக்க போகிறதில்லை. ஏனென்றால் இங்கே செய்தியை கொண்டு வர என்னை காட்டிலும் அதிகம் மேலான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பார்க்க போனால் ஒரு செய்தியை கேட்கும்படியாய் நீங்கள் இங்கே வரவில்லை. ஆனால் நான் நினைத்தேன், இந்த மாகாணத்தில் உள்ள சிக்காகோவில் உள்ள ஊழியக்காரர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மிகுந்த மகிமையான நேரமாய் இருக்கும் என்றும், அவர்களோடு அதிகம் நெருங்கவும் நாங்களும் ஒருவருக்கொருவர் அதிகமாக பழகிக் கொள்ளவும் ஏற்றதாய் இருக்கும் என்று கருதினேன். இந்த தருணத்திற்காக நான் தேவனுக்கு நிச்சயமாய் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நான் இந்த பட்டணத்திற்குள் ஒரு சபையின் அழைப்பின் பேரில், கிறிஸ்தவ வியாபார புருஷர்களின் அழைப்பின் பேரில் அநேக முறைகள் இங்கே வந்திருக்கிறேன். ஆகையினால் சகோதரர்களின் கூட்டில் என்னை வெளிப்படுத்தும் தருணமாக கருதி நான் இப்பொழுது இங்கே வரவில்லை. பின்னர் நான் நினைத்தேன், இந்த விதமான ஊழியத்தை பின்தொடர்ந்து வருகிறதும் போகிறதும் மேடும் பலவுமான காரியங்கள் அநேகமாயிருக்கும். சில சமயங்களில் ஒரு தவறான கருத்தை ஏற்படுத்திக் கொள்ள சிலருக்கு மிகவும் சுலபமாயிருக்கும். நான் இப்பொழுது அடுத்த சில நிமிஷங்களை எடுத்துக்கொண்டு எவ்வளவு தெளிவாக என்னால் எடுத்துக் கூற முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் முடிந்த விதத்தில் தெளிவுபடுத்தப் போகின்றேன். கற்றவர்களுக்கு ஒருவேளை அறிவுள்ளதாய் காணப்படும் அளவிற்கு பேச நான் ஒரு குறைவானவனும் திறமையற்றவனுமாயிருக்கிறேன். எனக்கு கல்வி அறிவு கிடையாது, அதில் குறைவுள்ளவன். ஆனால் நான் கர்த்தரை நேசிக்கிறேன். ஒருவேளை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவன் எனக்கு வேறொரு வழியை கொடுத்திருக்கிறார், அதாவது ஒரு தெய்வீக வரம். என்னுடைய பெற்றோர்களால் எனக்கு கொடுக்க முடியாத கல்வி அறிவை, அந்த பிளவை மூடும்படியாய் தேவன் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார். 10 குழந்தைகளையும் ஒரு நோயாளியான தகப்பனையும் உடையதான குடும்பத்திலிருந்து நான் வந்தேன். கல்வியை பெற்றுக்கொள்ள எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. ஆனால் என் பிறப்பின் போது ஏதோ காரியம் சம்பவித்தது. தேவனோடு என்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. நீங்கள் என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்திருப்பீர்கள். அதன் மூலமாக நான் என்னுடைய பகுதியை பாவிகளை கிறிஸ்துவண்டை இழுக்க சகோதரர்களாகிய உங்களுடன் போட முயற்சிக்கின்றேன். நான் மூடபக்தி உள்ளவன் அல்ல. ஆனால் நான் எப்பொழுதும் வார்த்தையை திறப்பதற்கு முன்னர் ஆக்கியத்தில் சிறிது பேச விரும்புகிறவன். மீண்டும் நம்ம தலைகளை சுட்டு வணங்க முடியுமா? எங்களுடைய வெளியேற பெற்ற பிதாவே, நீர் எங்களுடைய தேவன். சுவிசேஷத்தின் சார்பில் நாங்கள் உம்மை அணுகுகிறோம். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய போதகர்கள், இதே விதமான விசுவாசத்தை கொண்ட சகோதரர்கள், இவர்களுக்கு முன்பாக இப்பொழுது நான் இங்கே இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை கேட்டபோது என் உள்ளத்தில் மிகவுமாய் உணர்ச்சி வசப்பட்டேன். இந்த கடைசி நாட்களில் நீருமுடைய பிள்ளைகளை எப்படியாய் அழைக்கிறீர்? நாங்கள் கடைசி காலத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உண்மையாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசி கூறினது போன்று இந்த மகத்தான சுவிசேஷ வெளிச்சத்தை இன்றைக்கு சுமந்து கொண்டு போகிறவர்கள் நாங்கள் என்று விசுவாசித்தவர்களாய் உம்முடைய கிருபையினால் இந்த எழுப்புதலை பூமியின் கடைமுனை மட்டும் கொண்டு போகும்படி அனுமதித்துள்ளீர். என் இருதயத்துக்குள்ளிருந்து நான் ஜெபிக்கிறேன். உமக்காக இருக்கும் என்னுடைய ஜீவியத்தின் குறிக்கோளையும் உள்ளெண்ணத்தையும் இவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் நான் வெளிப்படுத்தி காட்ட நீர் உதவி செய்யும் பிதாவே. எங்களுக்குள் பரிபூர்ண அன்பும் ஐக்கியமும் ஒத்துழைப்பும் சுவிசேஷத்தின் எல்லா காரியங்களிலும் உண்டாயிருக்கும்படியாய் அருள் புரியும். அவரும் அவருடைய பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போன்று நாங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இயேசுவின் நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, இதன் பேரில் நான் உங்களுக்கு சலிப்புண்டாக்கவில்லை என்று நான் விசுவாசிக்கவும் எதிர்பார்க்கவும் செய்கிறேன். ஆனால் மற்ற யாரோ சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டாயிராதபடிக்கு உங்களுக்கு என்னை தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மற்ற ஊழியர்களின் கூட்டங்களில் அநேக தடவைகள் நான் விளக்கியிருக்கிறேன். ஆனால் சிகாகோ குழுவினருக்கு இதுதான் என்னுடைய முதல் தடவையான விளக்கமாய் இருக்கிறது. நீங்கள் யாவரும் என்னை நன்றாய் அறிந்திருக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். அதைதான் நான் செய்ய முயற்சிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பழைய சுவிசேஷத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 26:19 வாசிப்போம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இது நிச்சயமாக பவுல் பேசுகிறதா இருக்கிறது. ஊழியக்காரர்கள் என்ற முறையில் நாம் எல்லாரும் அவனை திருப்பி குறிப்பிட விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் ஏகமனதாய் அவன் புறஜாதி சபையின் அப்போஸ்தலன் என்றும் புறஜாதியாருக்கு ஒரு சாட்சியாய் இருக்கும்படியாய் தேவன் அவனை அழைத்தார் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். அவனுடைய ஊழியம் அங்கே விசாரணைக்குள்ளாக அழைக்கப்பட்டது. வழக்கமாக பழக்கத்தில் இல்லாத எந்த ஒரு காரியமும் எழும்பும் போது அது விசாரணைக்குள்ளாக அழைக்கப்படுகின்றது. அது சரியானது என்று வேறு ஒன்றுமில்லை. அது விசாரணைக்குள் அழைக்கப்பட வேண்டியதே. போதகர்களும் கூட அவர்கள் கேள்விப்படுகின்ற காரியங்களை குறித்து சில நேரங்களில் சந்தேகப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி அவர்கள் நினைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் போதகர் பாஸ்டர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் மேய்ப்பு என்றுதான் அதற்கு அர்த்தம். ஆகையினால் அவன் ஒரு கூட்ட ஆண் பெண்களின் மேல் ஒரு மேற்பார்வையாளனாய் பரிசுத்த ஆவியினால் அமர்த்தப்பட்டவனாய் ஒரு போஷிப்பவனாய் அல்லது வளர்க்கிறவனாயிருக்கிறான். அவனுடைய மந்தையானது எந்த விதமான ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறது, அது எங்கே இருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ள அவன் ஒரு உரிமை பெற்றவனாயிருக்கிறான். அதற்கே அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு போதகர் அல்லது சில நேரங்களில் ஜனங்கள் சற்று சந்தேகப்படுகிறவர்களாய் இருப்பார்களே, ஆனால் அது மற்ற யாரையும் பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதை விசாரிப்பதால் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அவன் பேரில் மரியாதைத்தான் அது கொண்டு வர வேண்டும். பார்க்க போனால் நீங்கள் சரியான பாதையில் நிற்கிறீர்கள் என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லாவிட்டால் உங்களால் எப்படி விசுவாசத்தோடு நடக்க முடியும்? மனோ தத்துவ சாஸ்திரம் போல் இது இப்போது காணப்படுகின்றது. அநேகமாக அப்படித்தான் இருக்கிறது. அப்படியே தான், ஆனால் அது சரிதான். ஆனால் நீங்கள் உண்மையாக உங்கள் இருதயத்தில் இருந்து மேஜிலிருந்து எழும்பவே மாட்டீர்கள் நினைத்தால் அநேகமாக எழும்பவே மாட்டீர்கள். புரிகின்றதா? அது அவ்வளவு எளிமையானது. நீங்கள் விசுவாசித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் இருக்கத்தான் வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றே அறியாமல் இருக்கும் போது எப்படி உங்களுக்கு அதன் பேரில் நம்பிக்கை உண்டாகும்? இதற்கு முன்பு நான் சென்றிராத ஒரு பாதையிலே எங்கு பார்த்தாலும் வளைவுகள், அடுத்து என்ன வருகிறது என்றே தெரியாத ஒரு பாதையில் பயங்கரமான வேகத்தில் என்னால் எப்படி பிரயாணம் செய்ய முடியும்? நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை நீங்கள் காணத்தான் வேண்டும். இல்லை என்றால் எப்படி நடப்பதென்றே உங்களுக்கு தெரியாது. அந்த விதமாகத்தான் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். பின்னர் உங்களால் முடிந்தபோது நீங்கள் அதை காண்கிறீர்கள். அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களை ஒன்றினாலும் தடைப்படுத்த முடியாது. நான் நினைக்கிறேன் அதைத்தான் பவுல் இங்கே அகிரிப்பா ராஜாவினிடத்தில் கூற முயற்சிக்கின்றான். அவன் அவர்களிடத்தில், ஒரு சமயத்தில் நான் உங்களில் ஒருவனாக இருந்தேன் என்று கூறினான். இந்த பாப்டிஸ்ட் சகோதரனும் அவருடைய மனைவியும் இன்று காலையில் ஒரு பாப்டிஸ்ட் சபைக்கு போவார்களேயானால் அறிவே அவருடைய சாட்சியாயும் இருக்கும். ஒரு சமயத்தில் நான் உங்களில் ஒருவனாக இருந்தேன் என்பதே. அல்லது இங்குள்ள சர்ச் ஆப் கிரைஸ்ட் அல்லது கேம்பலேட் சகோதரர்கள் அவருடைய ஜனங்களிடத்துக்கு போவார்களேயானால் அது அவருடைய சாட்சியாயிருக்கும். இதைவிட ஒரு மேலான பெயரால் அது அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அதை அழைக்கிறார்கள். ஆனால் அதுவோ அலெக்சாண்டர் கேம்பல் அவர்களின் உபதேசத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு சர்ச் ஆப் கிரைஸ்ட் என்று அதிலிருந்து பிரிந்து வெளியே வந்தனர். உங்களுக்கு தெரியும் அது இன்னிசையின் காரணமாக வென்று.
அது சரியே இல்லையா? அவர் ஒரு கால் அவரிடத்தில் போக நேர்ந்தால் அவரும் நான் ஒரு சமயத்தில் உங்களில் ஒருவனாக இருந்தேன் என்று கூறுவார். இங்கே பவுல் அகிரிப்பா ராஜாவிடத்திற்கும் பெஸ்துவிடத்திற்கும் திரும்பவுமாக போய், நான் ஒரு சமயம் உங்களில் ஒருவனாகவும் நான் பரிசேயர்களுக்கு பரிசேயனாயும் இருந்தேன் என்றான். அவன் மகத்தான போதகனாக கமாலியனிடத்தில் பயின்று வந்தவன். அவர்களுடைய எல்லா நியமங்களையும் ஒழுங்குகளையும் அவர்கள் விசுவாசிக்கின்றது என்ன, அவர்கள் விசுவாசியாதது என்ன என்று நன்றாக அறிந்திருந்தான். அவன், நான் தேவனுடைய சபையை மரணத்துக்கு ஏதுவாக துன்பப்படுத்தினேன் என்றான். புரிகின்றதா? அவன், நான் எந்த காரியத்திற்காக விசாரிக்கப்படுகிறேனோ அந்த காரியத்தை நான் துன்பப்படுத்தினா இருந்தேன் என்று கூறினான். தேவானின் மரணமானது பவுலின் மேல் அழுத்தமாக அவனை பிடித்துக் கொண்டது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவன் தேவானின் முகத்தில் காணப்பட்ட மகிமையான தோற்றத்தை அவன் கண்கூடாக கண்டான். அறிக்கத்தக்கராக தேவான் மேல் கல்லறியப்பட்ட போது அவன் அண்ணாந்து பார்த்து, தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று கூறினான். உங்களுக்கு தெரியும், ஒரு தூதனை நீங்கள் கொன்று போடலாம், ஆனால் அவனுடைய செய்தியை உங்களால் ஒருபோது கொன்று போட முடியாது. அது சத்தியமாயிருக்கிறது. இயேசுவோடு கூட நிற்கும்படியாய் தேவான் போய்விட்ட போதிலும் அவனுடைய செய்தியானது இங்கேயே தங்கி இருந்தது. ஏனென்றால் பவுல் அதை குறித்தே பேசிக் கொண்டிருந்தான். அவர்களில் அற்பமானவன், அவர்களில் ஒருவன் என்று அழைக்கப்பட தகுதியில்லாதவன். ஏனென்றால் இந்த பயபக்தி உள்ள நபரை கொலை செய்ய சம்மதித்தும் கொலைக்கு சாட்சியுமாயிருந்தான். ஆகையினால் பவுல் மனிதர்கள் முன்பாக எல்லா மனிதரை போன்று செய்ய வேண்டியது அவசியமாயிருந்தது. பவுல் தன்னுடைய அனுபவத்தை துவக்கத்திலிருந்து அவன் என்னவா இருக்கிறானோ அது மட்டுமா எடுத்து, தான் செய்கிறது வேத வார்த்தையின்படியா இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டும்படியாக பின்னர் அதை பொருத்தி அதை வேத வார்த்தைகளின் அடிப்படையில் வைக்கிறான். அவர்களுடைய விசுவாசத்திற்கு அது முரணாயிருக்கிறது. அப்படி இருந்தும் அது வேத வார்த்தையின்படியாய்தான் இருக்கிறது என்று அவன் அவர்களுக்கு காட்டுகிறான். ஆகையினால் நான் அடிக்கடி கூறுவது போன்று கூறுகிறேன், சகோதரர்களே, நீங்கள் கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், வேத வார்த்தைகளில் இல்லாத காரியங்களை குறித்து நான் பேசுவதாக நீங்கள் எப்பொழுதாவது கண்டதுண்டா? அப்படி இருந்தால் நான் நினைக்கிறேன் அது சத்தியம் என்று. அல்லது வேறு யாராவது சகோதரர்கள் நாம் ஒருவரிடத்தில் ஒருவராக வந்து அது வேதத்தில் காணப்படவில்லை என்று கூறுங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? ஆறு வேத வார்த்தைகள் இருக்குமானால் நீங்கள் வித்தியாசமாக வியாக்கியானத்தை உடையவளாய் இருக்கலாம், ஆனால் அது வேதத்தில் இருக்குமானால் அது சரியேதான். தீர்க்கதரிசி என்ன சொன்னார் என்பதற்கு பவுல் அவனுடைய வியாக்கியானத்தை கொடுத்துக் கொண்டு, மோசே சொன்ன காரியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று கூறினான். அவன் தரிசனத்தில் இயேசுவை வீதியில் சந்திக்கிறான். இந்த இயேசுவானவர் அவனுக்கு அழைப்பு விடுத்தார். அந்த யூதர்களுக்கு அது ஒரு கடினமான காரியமாய் இருந்திருக்க வேண்டியதில்லை. கனம் ஒருந்திய பெஸ்துவே, தேவன் மரித்தோரை எழுப்புவார் என்பது உமக்கு அந்நிய காரியம் இல்லையே என்றான். புரிகின்றதா? ஏனென்றால் தேவன் மூன்று நாட்களில் எப்படியா இருந்தார் என்று வேத வார்த்தையின் மூலமாய் நீ அறிந்திருப்பாயானால் மரித்தோரை எழுப்ப அவரால் கூடும் என்று நீ நிச்சயமாய் அறிந்திருப்பாய் என்றான். அவன் தொடர்ந்து பேசி தமஸ்குவுக்கு போகின்ற பாதையிலே அவனுக்கு உண்டான அனுபவத்தை அவர்களுக்கு எடுத்து கூறினான். அவன் யாரை குறித்து பேசினதினால் இவ்வளவு அமளியை அவர்கள் ஏற்படுத்தினார்களோ அந்த இயேசுவையே அவர்கள் எல்லா காலங்களிலும் சேவித்து வந்தார்கள் என்பதை அவர்கள் அறியும்படியாய் செய்யவே அப்படி கூறினான். ஏனென்றால் வனாந்திரத்தில் அவர்களோடு கூட இருந்தது அவர்தான். அவர் அக்னி ஸ்தம்பமாய் வெளிச்சமாய் இருந்து கொண்டு அவர்களை வழிநடத்தினார். அவர் பவுலுக்கும் அதே வண்ணமாக வெளிச்சமாக மறுபடியும் தோன்றி அவனை பார்வை இழந்தவனாக்கிற்று. அவன், கர்த்தாவே, நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அது என்னவென்று அவர்களுக்கு விளக்கி காட்ட அவன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதை அவர்களுக்கு அவன் உபதேசிக்க முயற்சித்து, அதாவது இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் மறித்து விட்டார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதை அவன் ஜனங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருந்தான். அது வேத வாக்கியங்களின்படியாயிருந்தது. மட்டுமல்லாமல் அவர் உன்னதத்துக்கு ஏறி பிதாவாகிய தேவனிடத்திற்கு போய்விட்டார் என்றும், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அவன் ஒரு சாட்சியமாயிருக்கிறான் என்றும் கூறினான். ஜனங்களுக்கு முன்பாக புதுமையாயிருக்கின்ற இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் ஒரு உண்மையான வேத வார்த்தைகளின் விசுவாசிக்கு இது ஒன்று புதிதான காரியம் அல்ல. ஏனென்றால் வேதம் அதை குறித்து பேசியிருக்கிறது. தீர்க்கதரிசிகளை திரும்பி பாருங்கள். மேசியாவின் வருகையின் போது அது எந்த விதமாய் என்ன தீர்க்கதரிசனமாய் கூறப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது என்று. முடவன் மானை போல குதிப்பான் என்று ஏசாயா 35 இன்னும் அநேக வேத வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டிருக்க கூடும். அவைகளெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கவில்லை. ஆனால் ஒருவேளை ராஜாவுக்கு முன்பாக பேசப்பட்ட அவனுடைய சிறிய சொற்பொழிவிலே அவைகளை குறிப்பிட்டிருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் என்னிடம் இவ்வளவு பொறுமையாய் இருக்கிறது போல அவர்களால் அவ்வளவு பொறுமையாய் இருக்க முடியாது. எனவே பின்னர் அவன் அதை விளக்கி காட்டிக்கொண்டு அவர்கள் செய்வித்து வந்த அதே தேவன்தான் அவர் என்று அவர்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். பின்னர் அவன் மீண்டுமாக மரவேதம் என்று சொல்லுகிறபடியே, அதாவது பைத்தியம் என்று பாருங்கள், மரவேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே நீங்கள் ஆராதிக்கின்ற தேவனை நான் ஆராதிக்கிறேன் பாருங்கள், மரவேதம் என்று அழைக்கின்றபடியாய் ஆராதிக்கிறேன் என்று கூறினான். நான் முன்பு சார்ந்திருந்ததான பிரஸ்பிடேரியன், கத்தோலிக், பேப்டிஸ்ட் இன்னும் பலவிதமான சபைகளோடு இன்று நாம் இசைந்திருப்போமானால் அந்த சகோதரனை ஒரு பைத்தியக்கார வார்டில் போட வேண்டும் என்று அவர்களைப் போல சொல்லும் ஜனங்களிடத்தில் நாமும் கூட அடைவிதமான சாட்சியை சொல்லக்கூடும். மரவேதம் என்று சொல்லுகின்ற மார்க்கத்தின்படியே எங்களுடைய பிதாக்களின் தேவனை நான் அந்த விதமாகத்தான் ஆராதித்து வருகிறேன். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அது என்ன ஒரு கம்பீரமான காட்சி! ஏன் அந்த சாட்சியின் மத்தியிலும் கூட அகிரிப்பா ராஜா, பவுலே, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சத்தமிட்டான். பாருங்கள், அவன் வேத வார்த்தைகளை எவ்வளவு தெளிவாய் எடுத்து காட்டினான். இருப்பினும் அவன் சொந்த தேவாலயத்திற்கு அது எதிரடையாய் இருந்தது. ஆனால் வேத வார்த்தைகளோ அவ்வளவு பரிபூர்ணமாய் தெளிவாய் இருந்தபடினால் நான் கிறிஸ்தவன் ஆகுவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று கூறும் அளவுக்கு இருந்தது. அவள் கூறினான், நீங்கள் மாத்திரமல்ல யாவரும் இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி அவனை போன்று ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்று. வேறு வார்த்தைகளில் கூறினால், நான் காண்பது போன்று நீங்கள் வெளிப்பாட்டை காண வேண்டும் என்று தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாகும். புரிகின்றதா? நீங்கள் அப்படி ஆக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் நினைக்கிறேன் பெஸ்தி விதமாய் கூறினான் என்று, அதாவது பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று. ஆனால் அவனுக்கு பைத்தியம் இல்லை என்றும் அவன் அதை அறியும்படியாய் செய்தான். அவன் என்ன பேசுகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். சகோதரர்களே, இன்று காலையில் நான் இதை கூறுவேன், பவுலின் ஜீவியத்தை ஒப்பிட்டல்ல, நான் ஒரு சிறு அடிப்படையான பேச்சை பேசும்படியாக இப்படி நான் கூறுகிறேன். ஏனென்றால் இக்காலையில் ஒரு கால் அநேகர் இங்கு பேசலாம், ஆனால் இந்த தருணத்தில் நான் இதை கூற விரும்புகிறேன். கீழே போகும்போது நான் இதை கேட்டேன். பெத்தேல் டெம்பிள், இண்டிபெண்டன்ட் அசம்பிளிஸ் ஆப் காட், இன்னும் பல வகையானவைகள், நீங்கள் எல்லாருமாக நான் காண்கிறதை நீங்கள் காண முடிந்தால் நலமாயிருக்கும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அது உங்களால் கூடும். நான் காண்கிற தரிசனங்களை நீங்கள் காண வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்ததான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் உண்டாயிருக்கும். நான் பாப்டிஸ்ட் சபையை விட்டு வெளியேறி வெந்தேகோஸ்தேவுக்குள் வந்தபோது டாக்டர் ராய் இ டேவிஸ் என்னை பாப்டிஸ்ட் சபையில் ஒரு மிஷனரியாக அபிஷேகித்தவர். தேவனுடைய தரிசனம் எனக்கு உண்டாகி கர்த்தர் என்னோடு பேசினதை நான் அவரிடம் கூறின போது அவர், நீ ஒரு தீய கனவை கண்டிருப்பாய் என்றார். உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களில் தெய்வீக சுகம் என்பது மிகவும் எண்ணப்படாத அளவில் குறைச்சலாய் இருந்தது என்று. பெண்டைகோஸ்துகளை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகளும் பைத்தியம் பிடித்த நாய்களைப் போன்று வாயிலிருந்து எச்சில் வடிய தரையில் விழுந்து கிடக்க, அவர்களை மீண்டும் சுயநிலைக்கு கொண்டு வர அவர்களுக்கு விசிறி விசிறி இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்டைகோஸ்து ஜனங்களை குறித்து நான் அறிந்ததெல்லாம் அதுதான். அவர் சொன்னார், நீ கூறுவது யார் கேட்பார்கள் என்று நீ நினைக்கிறாய்? தேவன் என்னை அனுப்புகிறார் என்றால் அவர் எங்கேயோ யாரிடத்தோ அவர் என்னை அனுப்புகிறார் என்று நான் சொன்னேன். அது சரியே, புரிகின்றதா? ஏனென்றால் டாக்டர் டேவிஸ் அவர் அவ்வளவு உண்மையானவர். நான் நின்று அவரை நோக்கி பார்த்திருக்கிறேன் என்று நான் கூறினேன். அவர்கள் அந்த தரிசனங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்றார்கள். சகோதரர்களே, நான் ஒரு மகத்தான விசுவாசி, அதாவது வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே உள்ளவைகள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீ அந்த வரத்தோடு பிறந்திருக்கின்றாய். இல்லாத ஏதோ ஒன்றாய் நீ இருக்க முடியாது. உன்னிடத்தில் இல்லாததை இருப்பது போல் காட்ட முயலும் போதெல்லாம் நீ ஒரு மாய்மாலக்காரனின் பாகத்தையே வகிக்கின்றாய். தேவனே, ஒரு மாய்மாலக்காரனாய் ஆவதற்கு முன்னதாகவே நான் மறிக்கட்டும். பாருங்கள், நான் என்னவா இருக்கிறேனோ அந்த விதமாகவே இருந்தால் போதும், பின்னர் அதை எனக்கு சாதாரணமாயும் தெளிவாயும் இருக்கும்படி செய்யும். நான் அந்த வண்ணமாகவே இருக்கட்டும், அதற்கு பின்னர் எல்லாரும் அறிவார்கள். அப்பொழுது நீ சரியாக அறிந்து கொள்வாய். ஆக இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளபடியாய் நான் கூறினது போன்று எனக்கு அதிக பள்ளி படிப்பு கிடையாது. ஆகவே மதசாஸ்திரத்தில் இருக்கிறவர்களில் நான் மிக குறைந்த அறிவுள்ளவன். நீங்கள் அதை அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு பிரசங்கியார் என்ற முறையில் என்னை அவர்களில் ஒருவன் என்று நான் அழைத்துக் கொள்ள முடியாது. பள்ளி படிப்பு இல்லாததினாலும்
வார்த்தைகளை அறியாததினாலும் அப்படிப்பட்ட காரணங்களால். ஆனால் என்னிடத்தில் உள்ள என்னுடைய அறிந்து கொள்ளும் அந்த சிறிய அளவு ஞானமானது அவருடைய கிருபையினால் கர்த்தராகிய இயேசுவினால் கிடைக்கப்பட்டதாகும். அதை நான் எல்லா இடங்களிலும் என்னுடைய சகோதரரோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் நான் பாப்டிஸ்ட் சபையை விட்ட பொழுது நான் பங்கு பெற்றதும் என்ன ஊழியத்துக்கென்று நியமித்ததுமான ஒரே சபை அதுவே. 1933 வருடம் இந்தியானாவில் உள்ள ஜெஃபர்சன்வில்லில் இருக்கும் மிஷினரி பாப்டிஸ்ட் சபையில் நியமிக்கப்பட்டேன். அது தென் பாப்டிஸ்ட் கன்வென்ஷனில் ஒரு அங்கமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் அவர்களை விட்டு வெளியே வந்தேன். பாப்டிஸ்ட் சபை ஒரு உத்தமமான சபை, நாம் யாவரும் அதை அறிவோம். சபையாரால் மட்டும் கேட்க கூடுமானால் அந்த சபையில் நீங்கள் எதை குறித்தும் பிரசங்கிக்கலாம். நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை பிரசங்கிக்கலாம். எனக்கு அது விருப்பம். ஏனென்றால் எனக்கு அப்போஸ்தல ஊழியத்தில் விருப்பம். காரணம் என்னவென்றால் தலைமை சபையின் உயர்வான பொறுப்பு மேற்பனா இருக்கிறது. நாம் அதை உணர்கிறோம். போதகர் ஒரு பேராயரோ அல்லது வேறு யாரோ போதகரிடத்தில் உள்ள வெளிப்படுத்தலை பறித்துக் கொள்ள கூடுமானால் அப்பொழுது அவனுடைய சபைக்குள் தேவனால் எப்படி கிரியை செய்ய முடியும்? உங்களுக்கு புரிகின்றதா? உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் நான் அங்கிருந்து விலகி வெளியே வந்தபோது மிசோரி ஸ்ட்ரீட் லூயிஸில் உள்ள குட்டி பெத்தி டாட்டரின் சுகப்படுத்துகிறதான அந்த குழுவை தான் நான் முதலாவதாக சந்தித்தேன். அது ஒரு ஐக்கிய பெந்தேகோஸ்தே அல்லது பெந்தேகோஸ்தே இயேசு நாமம் சபையாய் இருந்தது. இந்த போதகரை சார்ந்தவராய் இருந்தார். அவருடைய மகள் தான் சுத்தமாக்கப்பட்டாள். வெளிப்படையாய் கூறினால் அதுதான் அவரை பெந்தேகோஸ்தாக ஆக்கினதென்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் தங்களை இயேசு மாத்திரம் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்களை பெந்தேகோஸ்தாக்கினது என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அப்படித்தான் அவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டார்கள். இருக்கின்ற வித்தியாசமே அதுதான். சரி, ஆக அங்கிருந்து நான் வெளியே சென்றேன். ஒரு அருமையான மனிதன் செயின்ட் லூயிஸில் ஒரு மகத்தான கூட்டம் நடத்தினார். அதன் படங்கள் தான் அங்கே இருக்கிறது. நாங்கள் கீழ் அரங்கத்தை வாடகைக்கு எடுத்தோம். முதல் அல்லது இரண்டாவது இரவுகளுக்கு அங்கே சுமார் 14,000 பேர்கள் வந்து குழுமினர். போலீசை வைத்து உள்ளே ஜனங்கள் வராதபடி செய்ய வேண்டியதாயிற்று. பின்னர் அங்கிருந்து ஜூனஸ்புரோவில் உள்ள பிளஸட் ஓல்ட் பைபிள் அவர் டேபர்நாக்கிளை சேர்ந்த ரிச்சர்ட் டி ரீட் அங்கே போனேன். அவர்களும் அதே ஸ்தாபனத்தைச் சேர்ந்தவர்கள். அங்கிருந்து ஆர்கன்சா 505 விக்டர் தெருவில் உள்ள லிட்டில் ராக் டாக்டர் ஜி எச் பிரவுன் அங்கே போனேன். அவர்களும் அதே ஸ்தாபனத்தைச் சேர்ந்தவர்கள். அங்கிருந்து வெஸ்ட் கோஸ்டுக்கு போனேன். பின்னர் நான் வெஸ்ட் கோஸ்டுக்கு சென்றபோது நான் காரியத்தை அறிந்து கொண்டேன். பெந்தேகோஸ்து ஜனங்கள் மத்தியில் அவர்களுடைய ஸ்தாபனங்களுக்குள் பாப்டிஸ்டுகளாகிய நமக்கு இருப்பது போன்று அநேக பிரிவுகள் இருக்கின்றது என்பதை அங்குதான் கண்டுகொண்டேன். பாருங்கள், அவர்களுக்கு அநேக வித்தியாசங்களும் பிரிவுகளும் இருந்தன. அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், இப்படியாய் பல வித்தியாசமான பிரிவுகள் இருந்தன. அவர்கள் தங்களை தனித்தனியாய் பிரித்துக் கொண்டு தங்களுக்கு எல்லைகளை உண்டாக்கி கொண்டனர். மற்ற எல்லா சகோதரர்களும் என்னிடமாய் வர துவங்கி, ஏன் நீங்களும் ஒரு இயேசு மாத்திரம் இங்கே இருக்கின்ற இந்த கூட்டத்தோடு என்று கூறத் துவங்கினர். நான் கூறினேன், நான் என்னை அவ்விதமாய் அழைக்கிறதில்லையே என்று. புரிகின்றதா? அவன் கூறினான், ஏன் நீர் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றீரே என்றான். நான் சொன்னேன், அதனால் அது என்னை இயேசு மாத்திரம் ஆக்காதே என்றேன். நான் சொன்னேன், அவர்கள் சகோதரர்கள் என்று. அவர் கூறினார், ஒரு கூட்ட பரந்துகளும் மற்ற காரியங்களுமே அல்லாமல் வேறென்றும் அங்கு இல்லை என்று. நான் கூறினேன், மன்னிக்க வேண்டும், தெய்வ பக்தியுள்ள மனிதர்களை நான் அங்கே சந்திக்கிறேன். அவர்கள் தேவனுடைய மனிதர்கள். அவர்களை பொல்லாதவர்கள் என்று அழைக்கின்றதை நான் ஆட்சேபிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று. நான் எந்த பக்கத்தையும் சாராதவன் என்ற அளவிற்கு என்னால் முடிந்தவரை அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய கருத்துக்கள் என்னவென்றும் அவர்களுடைய பிரிவினைகள் தான் என்னவென்றும் அவர்களை பிரித்த எந்த காரியம் என்பதையெல்லாம் நான் ஆராய்ந்து பார்க்க துவங்கினேன். இந்த மகத்தான இரண்டு கூட்டங்களிலும் ஒரு கூட்டம் அவர்களை இயேசு மாத்திரம் என்றும் இன்னொரு கூட்டம் அவர்களை அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்றும் அழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் என்ற போதகத்தில் வெளியேறினவர்களும் அல்லது பிரிந்து போனவர்களுமாயிருந்தார்கள். அவர்களில் ஒரு சாரார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியையும், இன்னொரு சாரார் இயேசுவின் நாமத்தையும் ஞானஸ்தானத்தில் உபயோகிப்பவர்களாயிருந்தார்கள். நான் அவர்களை நோக்கி கவனித்த போது இரண்டு சாராரிடத்திலும் மகத்தான மனிதர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் இருந்தார்கள். நான் நினைத்தேன், ஓ தேவனே, அவர்கள் எல்லாரும் வெளியேறி ஒன்று சேர்ந்து போய் நாங்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்ள மாட்டோம் என்று கூறுகின்ற அவருடைய வரைகோட்டை வரையாமல் ஐக்கியமாய் இருப்பதை மட்டும் என்னால் காண முடிந்தால் என்னவாய் இருக்கும் என்று. ஆனால் நான் கண்டது என்னவென்றால் அவர்கள் மத்தியில் பொல்லாத ஆவி நுழைந்து அவர்களுக்குள் வெறுப்பும் பொறாமையும்
மற்ற காரியங்களையும் அவர்களுக்குள் கொண்டு வந்தான். நான் நினைத்தேன் அதைதான் பிசாசு அவ்வளவு நன்மையாக வாங்கித்தான். அவனுக்கு தேவையாக இருந்ததெல்லாம் அதுதான். ஒருவருக்கொருவர் எதிராய் அவர்கள் துப்பாக்கிகள் நீட்ட பழகுகின்ற வரைக்குமாய் அவன் தண்டையிட்டு உரை வாங்க வேண்டியதாய் இருக்காது. ஆகையினால் முடிவில் ஒரு பலபரட்சிக்கு வந்துவிட்டது. அந்த பலபரட்சியானது 1946 ஆண்டு வாஷிங்டனில் உள்ள சியாட்டலில் நடந்தது. ஒரு நாள் ஹோட்டலில் உள்ள முன் முற்றத்துக்கு நான் கொண்டு வரப்பட்டு இந்த காலை ஆகார கூட்டத்தை போன்று சில ஊழியர்களை கூட்டி சேர்த்தார்கள். நான் இரண்டு முக்கியமான மனிதர்களிடத்தில் பேச வேண்டியவனாய் ஆயிற்று. அவர்களில் ஒருவர் டாக்டர் நெஸ் என்பவர். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சகோதரர்களுக்கு அவரை நினைவிருக்கும். அவர்கள் வடமேற்கு வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு மகத்தான சாமர்த்தியம் உள்ள கல்வி கற்ற ஒரு மனிதன். அவர் அசெம்பிளிஸ் ஆஃப் காடின் பிரதிநிதியாய் வந்திருந்தார். பின்னர் யுனைடெட் பெண்டிகாஸ்ட் சபையைச் சேர்ந்த டாக்டர் சிசம் அவர்கள் வந்தார். யுனைடெட் பெண்டிகாஸ்ட் சகோதரர்களாகிய உங்களுக்கு அவரை நினைவிருக்கலாம். இவர்களுக்கும் அங்குள்ள வட்டாரங்களுக்கும் மேற்பார்வையாளராயிருந்தார். இந்த இரு மனிதர்களும் என்னை சந்தித்தனர். அவர்களுக்கு முன்பாக நான் கொண்டு வரப்பட வேண்டியவனாயிருந்தேன். ஏனென்றால் முறைகள் மிகவும் கூர்மையாகி கொண்டிருந்தது. அது எப்பக்கத்திலும் இருந்து என்னை வெட்டுகிறதாயிருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யலாம் என்று நான் கருதினேன். அவர்கள் கூறினார்கள், நீர் யாராவது ஒருவர் பக்கமாக இருக்க தீர்மானிக்க வேண்டும். நீர் இயேசுவின் நாமம் என்பவர்களோடு கூட இருக்க போவதானால் நீர் இயேசுவின் நாமக்காரனாய் இருக்க வேண்டும். நீர் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் என்பவர்களோடு கூட போவதானால் இயேசுவின் நாமக்காரரை விட்டு விலகி அசெம்பிளிஸ் ஆஃப் காட் அதுபோன்று இருக்க வேண்டும். ஆக முடிவெடுக்க வேண்டியதான ஒரு கட்டத்துக்குள் அது வந்துவிட்டது. அன்று காலை இறங்கி போவதற்கு முன்பாக நான் அதிகமாக ஜெபித்தேன். நான் சொன்னேன், தேவனே எனக்கு உதவி செய்யும். ஏனென்றால் அங்கே இரண்டு மகத்தான மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கே 1000 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நீரோ இங்கே என்னை ஒரு ஊழியத்தோடு அனுப்பியிருக்கிறீர். அவர்கள் இருவரும் உம்முடைய ஊழியக்காரர்கள். என்னிடம் என்ன சிறிய செல்வாக்கு இருக்கின்றோ அதை சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த இரு சராரில் ஒருவர் பக்கமாக காட்ட வேண்டுமா? அப்படி செய்வது எனக்கு சரியானதாக தோன்றவில்லை. நான் அதை செய்ய அது கிருஷ்ணனுடைய சித்தமாய் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்றேன். நான் கூறினேன், தேவனே எனக்கு உதவி செய்து நான் செய்யத்தக்கதாக எனக்கு ஏதாவது காரியத்தை தாரும், அல்லது நான் கூறத்தக்கதாக எனக்கு ஏதாவது காரியத்தை தாரும் என்று. அதற்கு பின்னர் என்னோடு ஒருவரும் இல்லை, அந்த காலையில் கர்த்தராகிய இயேசுவும் நானும் மாத்திரமாக அங்கே நிற்க வேண்டியதாயிருந்தது. அந்த மகத்தான காரியம் விவாதத்துக்கு வந்தது. நீ என்ன செய்ய போகின்றாய்? நீ என்ன தீர்மானம் எடுக்கப் போகின்றாய்? நான் சொன்னேன், என்னுடைய தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்டாயிற்று. அதாவது என்னுடைய தீர்மானம் என்னவென்றால், உங்கள் இருவருக்கும் இடையே நின்று ஒருவருடைய பக்கத்தையும் சார்ந்திராமல் உங்கள் இருவர் மேலும் என் கரத்தை போட்டவனாய் நாம் சகோதரர்கள் என்று கூறுவனாய் இருக்கிறேன். புரிகிறதா காரியங்கள்? நாம் சகோதரர்களாயிருக்கிறோம். புரிகின்றதா? நான் சொன்னேன் இது எப்படி வந்தது, புதிய காரியம் என்ற இது என்ன, அவர்கள் எவ்விதமாக வேறாக பிரிந்தார்கள், இந்த வழியாய் இதுவும் அந்த வழியாய் அதுவுமாக எப்படி ஆரம்பமானது என்பதை அறியும்படியாக என்னால் முடிந்த எல்லா புத்தகங்களையும் நான் படிக்க முயற்சித்தேன் என்று நான் சொன்னேன். உங்களிடையே உள்ள விவாதங்கள் இதே காரியம்தான். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னர் அந்த பெந்தேகோஸ்தே அசைவை உடைத்து போட்டது. அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்க துவங்கினர். அதே காரியம் அவர்களை மறுபடியும் பிரித்தது என்றேன். நான் கேட்டேன், சகோதரர்களாகிய உங்களுக்கிடையே மத்தியஸ்தமாய் இருக்கக்கூடிய வழி ஏதாகிலும் இருக்கின்றதா? உங்களுக்கு இடையாக நிற்கக்கூடிய ஏதாவது காரியம் இருக்கின்றதா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் வாயையே திறக்கவில்லை. ஏனென்றால் அது அவ்வளவு கூர்மையாயிருந்தது. உங்களுக்கு தெரியும், சுமார் 15 அல்லது 20 வருடங்களுக்கு முன்னர் அது எப்படி இருந்தது என்று. ஏனென்றால் ஒரு கூட்டத்திலிருந்து அவர்கள் பிடுங்கிக் கொண்டு வெளியே வந்தபடியினால் அங்கே அதிகமான சச்சரவு அவர்களுக்குள் இருந்தது. ஆகவே நான் சொன்னேன், சகோதரர்களே இதோ நான் செய்ய போகின்றது இதுதான். எப்படி இருந்தாலும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் தேவன் என்னை அனுப்பவில்லை. அவருடைய சுகவீனமாயுள்ள பிள்ளைகளுக்கு ஜெபம் செய்யும்படியாகத்தான் அவர் என்னை அனுப்பினார். ஆகவே நான் வியாதியாய் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கப் போகின்றேன். ஊழியர்களாகிய நீங்கள் உங்களுடைய சொந்த ஞானஸ்தானத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்றேன். நான் சொன்னேன், இப்பொழுது நான் உங்களிடத்தில் சில காரியங்களை கேட்கப் போகின்றேன், அதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக என்று. சகோதரன் எஸ், இயேசு நாமம் என்கின்ற இந்த ஜனங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும் போதும், அசெம்பிளிஸ் ஆஃப் காடில் இருக்கின்ற நீங்கள் செய்கின்ற அதே காரியங்கள் இவர்கள் செய்யும் போதும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீரா என்றேன்.
நிச்சயமாக என்றார்.
நான் சொன்னேன், சகோதரன் சிசும், அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஜனங்கள் அந்நிய பாஷைகள் பேசும்போதும் நீங்கள் செய்கின்ற அதே கிரியைகளை அவர்கள் செய்யும் போதும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று. அவர் அதற்கு நிச்சயமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றார். நான் சொன்னேன், வேதம் கூறுகின்றது, தேவன் அவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் என்று. இப்பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்தது யார்? யார் அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள்? உங்களில் யார் அவருக்கு கீழ்ப்படிந்தீர்கள்? உங்கள் இருவருக்கும் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பாருங்கள், நான் சொன்னேன், சகோதரன் நெஸ்ஸிடம் பரிசுத்த ஆவி இல்லை என்று சகோதரன் சிசம் உங்களால் கூற முடியுமா? நான் சொன்னேன், சகோதரன் சிசமிடம் பரிசுத்த ஆவி இல்லை என்று உங்களால் கூற முடியுமா என்று? முடியாது. அதை பார்த்தீர்களா? அவர்களிடம் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று அவர்கள் இருவரும் விசுவாசிக்கின்றனர்.
ஆனால் நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, அவைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இல்லை, அதில் அர்த்தமே இல்லை. அதற்கு கொஞ்சம் பின்னர் நான் கேள்விப்பட்டேன். நான் கூற நினைத்த குறிப்பு பிறகு ஒரு நிமிடத்தில் திரும்பி அதை பார்ப்போம். பின்லாந்து தேசத்தில் தேவன் எனக்கு, நான் நினைத்தேன், மிக மகத்தான கூட்டங்களில் ஒன்றை எனக்கு தந்தார். நான் பின்லாந்து விட்ட பிறகு அங்கே இருந்த பின்லாந்து சகோதரர்கள், அங்கே நான் அந்த மரத்து போன சிறிய பையன் உயிரோடு எழுப்பப்பட்டான். இன்னும் அநேக காரியங்கள் சம்பவித்தது. பிலடெல்பியா சபையைச் சேர்ந்த லூயி பெத்ரோவை ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் நான் சந்தித்தேன். அவர் பிலடெல்பியா சபையைச் சேர்ந்த ஒரு மகத்தான தேவ மனிதன். சகோதரன் கார்டன் நில்சே, நான் நினைக்கிறேன் இப்பொழுது அதில் இல்லை, ஆனால் அவர் அசம்பிளிஸ் ஆஃப் காடை சேர்ந்தவராயிருந்தார். அகில உலகில் என்னுடைய கூட்டங்களுக்கு பொறுப்பேற்பவர்களில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஒருவர் ஆவார். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலிருந்து பிரிந்து வெளியேறினவர்கள் ஆகிய ஃபோர் ஸ்கொயர்காரர்களும் என்னுடைய கூட்டங்களுக்கு பொறுப்பேற்கும் மகத்தானவர்களில் ஒருவர் ஆவர். ஒருத்துவக்காரர் அகில உலகில் என்னுடைய கூட்டங்களுக்கு பொறுப்பேற்கும் மகத்தானவர்களில் ஒருவர் ஆவர். புரிகின்றதா? அந்த கூறான முனைகளை மட்டும் தள்ளிவிட்டு என்னுடைய முடிவை எடுத்தேன். பின்னர் நான் அவர்களுடைய சச்சரவில் எந்த பக்கமும் சார்ந்திருக்க மாட்டேன் என்ற முடிவை நான் எடுத்தேன். நாம் சகோதரர்கள் என்பதை கண்டு நாம் ஒன்று சேர வேண்டும். அதற்கு பின்னரே நம்முடைய உள்ளெண்ணம் அபிடமாய் செய்வதன் நோக்கம் இவைகளுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்ற நேரான குறிக்கோள் அங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். உங்களுடைய உள்ளெண்ணம் நோக்கம் இவைகளை முதலாவதாக நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். முதலாவதாக தேவனுடைய சித்தத்தை கண்டறியுங்கள், பின்னர் உங்களுடைய நோக்கத்தை கண்டறியுங்கள். பின்னர் உங்களுடைய உள்ளெண்ணத்தை பரிசோதித்து உங்களுடைய உள்ளெண்ணம் சரியானதா என்று பாருங்கள். பின்னர் மார்க்கு 11:24 இயேசு ஆனவர் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்று கூறினது போன்று. ஆனால் உன் இருதயத்தில் சந்தேகம் இருக்குமட்டாக, அது தேவனுடைய சித்தமோ அல்லது உன்னுடைய உள்ளெண்ணமோ அல்லது உன்னுடைய நோக்கம் தவறோ, அது எப்படி அசைய போகின்றது? ஆனால் உங்களுடைய உள்ளெண்ணம் சரியாக இருக்கிறது என்றும் அது தேவனுடைய சித்தம் என்றும் உங்களுடைய நோக்கம் சரி என்றும் அறிந்திருக்கும் போது அது அசையத்தான் வேண்டும். அவ்வளவுதான். இல்லை என்றால் தவறான ஏதோ காரியத்தை தேவன் கூறியிருக்கிறார் என்றாகும். அந்த குறிப்பிட்ட காரணத்தினால்தான் நான் மேடைக்கு போகும்போது சபைகளில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை, காரியங்களை நான் மேடையில் கூறி ஒருவரும் கேட்டிருக்க முடியாது. நான் அவைகளை அப்படியே விட்டுவிடுகிறேன். பாருங்கள், அது உங்களை பொறுத்திருக்கிறது. புரிகின்றதா? கிறிஸ்துவுக்கு ஆத்துமாக நீங்கள் ஆதாயப்படுத்தும்படியாக நான் ஒரு தெய்வீக வரத்தின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்ய இங்கு இருக்கிறேன். உங்களுக்கு புரிகின்றதா?
பார்த்தீர்களா? அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. உங்களுடைய ஞானஸ்தானத்தை நீங்களே செய்து கொள்ளுங்கள். ஆனால் மற்ற காரியங்கள் அதை குறித்து வரும்போது நிச்சயமாக நான் எல்லா விதமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படியெல்லாமோ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எத்தனை விதமாக என்று எனக்கு தெரியாது. தேவ குமாரனுடைய ஒரு அவதாரம், இன்னும் கீழ்த்தரமாக ஒரு பிசாசு என்றும் அது உண்மை. எல்லா விதமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாக நான் உங்களுடைய சகோதரனாகவும் தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் பிரஜையாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்கள் அனைவரோடும் கூட வேலை செய்கிறவனாயும் இருக்கிறேன். சரியாயிருக்கும் என்றால் நமக்கு போதுமான நேரம் இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் நாங்கள் எந்த விதமாய் விவாதித்தோம் என்பதை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். சகோதரர்கள் அப்படி செய்வது சரியாயிருக்குமா? ஒரு நிமிடத்திற்கு மாத்திரம். சரி, சகோதரன் நெஸ் மற்றவர்கள், ஒரு கால அது உங்களுக்கு சிறிது உதவியாயிருக்கலாம். ஒரு விதமாய் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாயிருக்கும்.
அங்கே சம்பவித்தவைகளில் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்ற ஒரு சில காரியங்களை நான் இங்கே குறித்து வைத்திருக்கிறேன். ஆக அவர்கள் திருத்துவத்தை குறித்து நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றும், திருத்துவ தேவனென்று ஒன்று இருந்ததென்றும் நான் விசுவாசிக்கிறேனா என்றும் அவர்கள் என்னை பார்த்து கேட்டனர். இப்பொழுது சகோதரர்களே, நாம் அதை அணுகுகின்ற வேளையிலே அப்படியாய் நான் எதிர்பார்க்கிறேன். இது முடிந்த பின்னர் நாம் இவ்வளவு காலமாய் இருந்தது போலவே நாம் யாவரும் அதே சகோதரர்களாய் இருப்போம். புரிகின்றதா?
ஆனால் நான் இந்த காரியத்தில் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய ஜனங்கள் என்னுடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள், அவர்களில் ஒருவரையும் திரும்பி வஞ்சிக்கப்பட்டவர்களாய் நிச்சயமாய் நான் அனுப்பிவிட மாட்டேன். நான் மேடையிலிருந்து பேசுவதற்கு புறம்பாகவே என்னிடம் கேள்விகள் எழுதி கேட்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறேன், இதோ என்னுடைய காரியதரிசி முதலானவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அதை குறித்து என்ன, இடை குறித்து என்ன என்று அவர்கள் கேட்கும் போது அப்படி கூறுவேன், உன்னுடைய போதகரை கேளுங்கள் என்று. ஏனென்றால் இது மட்டுமாக உங்களை அவர் பயனடுத்தி வந்திருப்பாரானால், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுமட்டாய் உங்களை நடத்தி வந்திருப்பாரேயானால் அவர் தொடர்ந்து உங்களை நடத்துவார். பாருங்கள், உங்கள் போதகரை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுவேன். ஏனென்றால் சிறு காரியங்கள் தான் குழப்பத்துக்கு காரணமாய் இருக்கின்றது, ஆகையினால் அவைகளை விட்டு நான் விலகுகிறேன். பாருங்கள், நான் கட்டப்பட்ட ஸ்தாபனங்களோடு சண்டையிடுகிறவன் என்று அழைக்கப்பட்டுள்ளேன், ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. அமைப்புகள் அற்புதமாய் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் உங்கள் அமைப்புகளுடைய ஒழுங்குகள் கலங்கப்படும் போது நான் அதற்கு எதிராகத்தான் நிற்கிறேன். அது ஒருத்துவமோ அல்லது அது திருத்துவமோ அல்லது வேறெதுவோ அதை பற்றி கவலை இல்லை, அதன் ஒழுங்குகள் தான், அதை குறித்து தான் நான் கவலைப்படுகிறேன். ஒரு கட்டத்துக்குள் வரும்போது நாங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்கிறீர்கள். சரி, அப்படியானால் தெருவுக்கு அக்கறையில் இருப்பவன் யார்? ஓ, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அவர்கள் யுனைடெட் பென்டிகோஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றனர். சரி, அதோ அங்கே கோடியில் இருக்கின்ற அவர்கள் யார்? ஓ, அவர்கள் ஃபோர் ஸ்கொயர் சகோதரர்கள். ஓ, நாம் அற்புதமான சகோதரர்கள். ஒருவருக்கொருவர் நம்முடைய ஒரு மகத்தான ஐக்கியம் இருக்கிறது. ஓ, நீங்கள் யாவரும் அதே காரியத்தை விசுவாசிக்கிறீர்களா? ஓ ஆம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களை இவ்விதமாய் இருக்கும்படியா செய்தது என்ன? இந்த சகோதரர்கள் இந்த விதமாய் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், இவர்கள் முகம் இவ்விதமாக இருக்க ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், இவர்கள் இவ்விதமாக தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற சகோதரர்களை போன்று நாம் அதைதான் பெரிதுபடுத்துகிறோம். அவர்கள் என்ன கேட்டார்கள்? ஒரு கூட்டம் மூன்று முறைகள் முகம் கீழ் நோக்கி இருக்க ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் மூன்று முறைகள் முகம் மேல் நோக்கி இருக்க ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், இதை நீங்கள் எங்கு கற்றுக்கொண்டீர்கள் என்று அவர்களை கேட்டேன். ஒருவர் கூறினார், அவர் மரித்த போது அவர் முகம் கூப்புற விழுந்து மரித்தார் என்று வேதம் கூறுகிறது, எனவே நாங்கள் அவ்விதமாய் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்றார்கள். நான் மற்ற கூட்டத்தாரிடத்தில் உங்களுடைய காரியம் எவ்விதமாக என்றேன். அதற்கு அவர்கள், நீங்கள் எப்பொழுதாவது ஒரு மனிதனை முகம் கூப்புற வைத்து அடக்கம் பண்ணினதுண்டா என்றார். என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் வெவ்வேறாக பிரிந்து தங்களை இரண்டு கூட்டத்தவர்கள் ஆக்கி இரண்டு ஸ்தாபனங்கள் ஆனார்கள். ஓ, இறக்கும் சகோதரர்களே, அதைதான் பிசாசு விரும்புகிறான், அதுதான் அவனுக்கு தேவையானது. ஆம், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்பொழுது பாருங்கள், அது அப்போஸ்தலிக் ஃபேத் மிஷன் அல்லது பென்டிகோஸ்டல் அசம்பிளிஸ்களும் அல்ல, அது அல்ல காரியம். அந்த இரண்டு கூட்டத்தாரிடத்திலும் இங்கே இருப்பது போன்று அருமையான ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், காரியம் அங்கு என்னவென்றால் ஒழுங்குமுறைகள் தான். நான் அடிக்கடி கூறுவது போன்று அது கத்தோலிக்கத்தை போன்று. அவன் ஒரு கத்தோலிக்கனாக இருந்து ரட்சிப்புக்காக அவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையை வைத்திருப்பானேயானால் அவன் ரட்சிக்கப்படுகிறான், அது உண்மை நிச்சயமாக. அல்லாமல் அவன் சபையின் மேல் நம்பிக்கையை வைத்திருப்பானேயானால் அவன் எழுந்து போனவனாயிருக்கிறான். பெந்தேகோஸ்து சகோதரர்கள் யாருக்காவது தெரியுமா? நம்மை ரட்சிக்கும்படியாய் நாம் ஒரு பெந்தேகோஸ்து சபையை நோக்கி கொண்டிருப்பேமையானால் மனிதர்கள் மத்தியில் நாம் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவளாயிருப்போம், அது உண்மை. ஏனென்றால் நாம் இழக்கப்பட்டவளாயிருக்கிறோம், அது உண்மை. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருப்போமானால் அப்பொழுது நாம் உம்முடைய விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம் என்ற ஒரு முடிவு பெற்ற கிரியையாயிருக்கிறோம். இந்த சிறிய கிரியை செய்கின்ற காரியங்களும் இனக்குறிகளும் அவ்வளவாய் ஒன்று வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதில்லை. சகோதரன் சிஸ்டமிடமும் சகோதரன் நெஸ்ஸிடமும் நான் சொன்னேன், உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டுமானால் சகோதரர்களே, உங்கள் ஒருவர் சார்பிலும் நான் இருக்கவில்லை. எனக்கு தெரியும், நீங்கள் இந்த விதமான உபயோகமற்ற காரியங்களை பெரிதுபடுத்தும் வரைக்கும் நீங்கள் இருவருமே தவறாயிருக்கிறீர்கள் என்று. புரிகின்றதா? ஏனென்றால் நான் என்னுடைய கொள்கையில் சரியாயிருந்து என் இருதயத்தில் தவறாயிருப்பதை காட்டிலும் என் கொள்கையில் தவறாயிருந்து என் இருதயத்தில் சரியாயிருப்பதையே விரும்புவேன். புரிகின்றதா? பார்க்க போனால் அது உங்களுடைய இருதயத்தின் நிலைமையாயிருக்கிறது என்று கூறினேன். இதை அறிந்து கொள்ளும்படியாய் அதை நான் ஒரு பழக்கமாக்கிக் கொண்டிருந்தேன். அது ஒரு மனிதனாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும், அவன் என்ன செய்தாலும் சரி, அவள் எவ்வளவுதான் வித்தியாசமாயிருந்தாலும் சரி, அவன் என்னை குறித்து என்ன கூறினாலும் சரி, நான் என்னுடைய இருதயத்தில் பெருமின ஒரு கடமை என்ற காரணத்தினால் அல்லாமல் என்னுடைய இருதயத்திலிருந்து என்னால் நான் மற்றவள் நேசிப்பது போன்று அவனை நேசிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது நான் அறிவேன் எனக்குள்ள ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது என்று. அது உண்மை. ஏனென்றால் மற்ற காரியங்கள்
ஒன்றுமல்ல.
சமீபத்தில் சர்ச்சாப்கள் சபையை சேர்ந்த ஒரு சிறு சகோதரன் வந்தார். அவர் அங்கே நின்று கொண்டு இந்த மனுஷன் ஒரு பிசாசி என்றார்.
பாருங்க,
இவன் பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லையே. 12 அப்போஸ்தலர்கள் மட்டும்தானே அதை பெற்றார்கள். தெய்வீக சுகமளித்தல் அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தானே அருளப்பட்டது என்றான். இப்படியெல்லாம் சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல் பேசினான். நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் சகோதரனே, என் சார்பில் இதை குறித்து நான் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்தாக வேண்டும் என்று கருதுகிறேன். வேதத்தில் கூறியுள்ளதை மட்டும் பேசுகிறோம், வேதத்தில் கூறப்பட்டு இல்லாதவைகளை நாங்கள் பேசுவதில்லை என்று சொன்னீரே என்றேன். அதற்கு அவர், நாங்கள் அப்படித்தான் செய்கிறோம் என்றான். நான் சொன்னேன், 12 அப்போஸ்தலர்கள் மட்டுமே பரிசுத்தாவியை பெற்றார்கள் என்று நீ கூறினாயே. மேலறையில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது புருஷர்களும் ஸ்திரீகளுமாய் சேர்ந்து அங்கே 120 பேர்கள் இருந்தார்கள் என்று வேதம் கூறுகின்றது. பவுல் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்று உன்னால் கூற முடியுமா? பெந்தேகோஸ்துக்கு அநேக நாட்களுக்கு பிறகுதான் பவுல் அதை பெற்றுக் கொண்டான். பார்த்தீர்களா? ஆனால் நீ சொல்லுகின்றாய், பரிசுத்தாவியின் வரமானது 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் அருளப்பட்டது என்று. சில நாட்களுக்குள்ளே ஸ்தேவான் மறித்து போனான். அவன் 12 ஒருவன் அல்ல, அவன் ஒரு பிரசங்கியும் கூட அல்ல, அவன் ஒரு டீக்கன். அவன் சமாரியாவுக்கு போய் பிசாசுகளை துரத்து துரத்து துரத்தினான். ஓ சகோதரனே என்றேன், இங்கேயும் அவ்வளவு அமைதியாயிருக்கிறது, அங்கே அவன் அமைதியாய் இருக்க வேண்டியதாயிருந்தது. இதையெல்லாம் பேசி முடித்த பின்னர் நான் சொன்னேன், என்னை ஒரு பிசாசு என்று அழைத்ததற்கு நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏனென்றால் நீர் அந்த அர்த்தத்தோடு அதை கூறவில்லை என்று. அவன் எல்லாம் பேசி தீர்ந்த பிறகு என்னிடம் வந்து, நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கின்றது, உம்மிடம் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்றான். நான் சொன்னேன், இப்போது சகோதரனே, நான் யார், ஒரு பிசாசா அல்லது கிறிஸ்துவனுடையவனா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது அவன் ஒரு மனிதனாய் இருந்தபடியினால் நான் அவனை நேசித்தேன் என்று அவனால் சொல்ல முடிந்தது. அவன் சம்மதிக்கவில்லை என்றாலும், பயங்கரமாய் எதிர்த்து நின்றாலும், ஆட்டிக்குட்டி போல் கத்தினாலும், அது காரியம் அல்ல. நான் ஒரு வேட்டைக்காரன், என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் துஷ்ட மிருகங்களோடு கழித்தவன். கத்தியால் ஒரு கரடியை கொல்ல வேண்டியிருந்த அந்த நேரத்தில் அந்த கரடியை கண்டு நீ பயப்படவில்லையா என்று ஜனங்கள் கேட்டனர். நான் சொன்னேன், நான் மட்டும் கரடியை கண்டு பயந்திருப்பேனேயானால் அது என்னை கொண்டிருக்கும். ஆனால் பாருங்கள், அவைகளை உங்களால் ஏமாற்ற முடியாது. அவைகளை கண்டு பயப்படுகிறீர்களா அல்லது பயப்படவில்லையா என்பது அவைகளுக்கு நன்றாய் தெரியும். ஒரு குதிரையை கண்டு நீ பயந்திரு, அந்த குதிரை என்ன செய்கிறது என்று பார், உன்னை அப்படியே மிதித்துவிடும். ஆகவே நான் நீ பயப்படுவாயானால் அதனிடம் ஏமாற்ற முடியாது. உண்மையாகவே நீ அதை உடையவனாய் இருக்க வேண்டும். சாத்தானிடத்திலும் காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. மனிதர் மத்தியிலும் காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் மனிதர்களை நேசிக்க வேண்டும், நீங்கள் அதை பொய்யாய் செய்யக்கூடாது. நீங்கள் அதை உடையவளாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய உண்மையான நிலைமை எங்கேயாவது உங்களை காட்டிவிடும். பாருங்கள்,
அது உண்மை.
நீங்கள் ஜனங்களை உண்மையாகவே நேசிக்க வேண்டும். நீங்கள் அவளை நேசிக்கிறதை அவர்கள் அறிவார்கள். பாருங்கள், அங்கே அதை குறித்து ஏதோ காரியம் இருக்கின்றது. அந்த மனிதன் சில நாட்களுக்கு முன்னர் என் மனைவியிடம், சகோதரன் பிரண்ணம் அங்கே இருக்கிறாரா என்று கேட்டான். அவள் இல்லை என்றாள். அவன் அதற்கு, சரி, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேத சாஸ்திரத்தில் நான் அவரோடு ஆமோதிக்க மாட்டேன், ஆனால் அவர் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று நான் சொல்கிறேன் என்றான். நான் அங்கிருந்து போவதற்கு முன்னர் அவன் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். அதில், நீ திரும்பி வந்தவுடன் நான் உம்மிடத்தில் வருகிறேன். நீ பேசிக் கொண்டிருந்ததான அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் எனக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. ஆகவே பாருங்கள், எனக்கு மட்டும் அந்த நேரத்தில் இந்த விதமான ஒரு உணர்வு உண்டாகி, உனக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, உன்னுடைய அந்த பழைய ஸ்தாபனத்தின் நன்மையே கிடையாது. சர்ச் ஆப் கிரைஸ்ட் சபையைச் சேர்ந்த நீங்கள் யாவரும் பிரயோஜனமற்றவர்கள், உதவாக்கரைகள், நீங்கள் பிசாசுகள் என்று கூறியிருந்தால் என்னால் அந்த மனிதனை ஜெயித்திருக்கவே முடியாது. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவனிடம் கூறியின் இருதயத்தில் நான் அபிதமாய் இல்லை என்றால் அவன் அதை நன்று அறிந்து கொண்டிருப்பான். அந்த காரியத்துக்கு அங்கு இருப்பதெல்லாம் அவ்வளவுதான். உண்மையாகவே உங்கள் இருதயத்தில் நீங்கள் நேசிக்க வேண்டும். வகையறுத்தலின் போது நான் மேடையின் மேல் இருக்கும் அந்த இரவுகளின் போது பாருங்கள், நான் அதை குறித்து நினைப்பதே இல்லை. பகல் போஜனத்திலிருந்து நான் சாப்பிட மாட்டேன், உபவாசித்து ஜெபித்து அறைக்குள்ளேயே இருப்பேன், ஏனென்றால் அதை செய்வேன் என்று அவர் எனக்கு வாக்களித்திருக்கிறார். ஆகையினால் நான் எவ்வளவு சந்தேகப்படாதவனாய் அங்கே போவேன், ஏனென்றால் செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். ஆகையினால் பாருங்கள், என்னுடைய உள்ளெண்ணம் எதற்கு என்றும் என்னுடைய நோக்கம் எதற்கு என்றும் எனக்கு தெரியும். அது தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக தான். ஒரு மனிதன் அவன் எந்த விதமான சபைக்கு போவனாய் இருந்தாலும் சரி, அவன் இந்த வழியாயும் அந்த வழியாயும் போவனேயானால் அவன் கிறிஸ்துவனத்தில் வருகின்ற மட்டுமாய் அவைகள் எனக்கு ஒன்றுமில்லை. அது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. பாருங்கள், போய் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபையை சேர்ந்து கொண்டால் பரவாயில்லை, அதெல்லாம் சரிதான், அது அருமையானது. அவன் எந்த சபையை சேர்ந்து கொள்கிறான் என்பது என்னை பொறுத்த மட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக அவருடைய ஆத்மாவை ஜெயிப்பதே முக்கியமான காரியமாயிருக்கிறது. ஆகவே நான் சொன்னேன் சகோதரனே, வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இப்பொழுது நான் சகோதரனே இதை உபயோகிப்பதில் பாதகம் இல்லையே. நான் சொன்னேன், நான் சொல்லி விளக்க விரும்புகிறேன் என்று. இதில் இங்கே இருக்கின்ற சகோதரர்களாகிய உங்களிடத்தில் ஒரு கால் இதை நான் கூறலாம். இதை உங்கள் சபையார் மத்தியில் குறிப்பிட வேண்டாம். உங்களுக்கு சித்தமாக இருக்குமானால் எனக்கு ஒரு தயவு செய்ய வேண்டும். அதாவது நான் உங்கள் சகோதரனாக இருக்கும்படியாக செய்யுங்கள். நான் சொன்னேன், நான் தவறாக இருப்பேனேயானால் அப்பொழுது நீங்கள் என்னை மன்னியுங்கள். ஆனால் இந்த காரியில் இங்கே ஒருத்துவக்காரர்களும் அசம்பிளி சாப்கார் சபையைச் சேர்ந்தவளுமாக இருவருமாய் திருத்துவ விசுவாசிகளுமாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இதை விளக்கி காட்ட நான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் இந்த சொற்றொடரை கூற விரும்புகிறேன். இந்த இரு கூட்டத்தாரும் ஒருவருக்கு எதிராய் ஒருவர் விவாதித்துக் கொண்டிருக்கும் மட்டாக இரு சாராருமே தவறாயிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளெண்ணம் தவறாயிருக்கிறது. உங்களுடைய உள்ளெண்ணமானது தவறாக இருக்கும் மட்டாக உங்களுடைய குறிக்கோள் என்னவாயிருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளெண்ணமானது அந்த குறிக்கோளுக்கு தவறாக இருக்கிறது. அப்படியானால் அது ஒருபோதும் கிரியை செய்யாது, அது உண்மை. சில ஜனங்கள் சகோதரன் பிரண்ணம் நீர் ஒரு இயேசு மாத்திரமே என்று கூறியுள்ளார்கள். அது ஒரு தவறு என்று நான் கூற விரும்புகிறேன். நான் இயேசு மாத்திரம் என்பவன் அல்ல. சிலர் கூறுகிறார்கள் சகோதரன் பிரண்ணம் நீர் ஒரு திருத்துவக்காரன் என்று. இல்லை ஐயா, நான் ஒரு திருத்துவக்காரன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன். புரிகின்றதா? திருத்துவக்காரர் என்பது திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் எங்குமே குறிப்பிடப்படவில்லையே. மூன்று தனிப்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிப்பதில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற மூன்று அலுவலகங்களில் ஒரே தேவன் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியாக அந்த காரணத்தினால்தான் நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அது தேவன் தாமே கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார், தாமாகவே ஸ்தானத்தை விட்டு கீழறிங்கி வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் முதலாவதாக மனிதனுக்கு காட்சியளித்த போது தேவன் அக்னி ஸ்தம்பத்தின் வடிவில் இருந்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் அப்படித்தானே? வேற வாசகர்கள் யாவருக்கும் வனாந்திரத்திலே காணப்பட்ட அக்னி ஸ்தம்பம் தான் லோகோஸ் வார்த்தை என்றும், அதுதான் உடன்படிக்கையின் தூதம் என்றும், அந்த தூதன் கிறிஸ்துவே என்றும் தெரியும். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் பரிசுத்த யோவான் எட்டில் இருக்கிறது என்று அவர் சொன்னார், ஆபரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன், அவரே நான் இருக்கிறவராக இருக்கிறேன் ஆவார் என்று. ஆகவே அதுதான் பரிசுத்த தேவனாவார். ஒரு மனிதன் அந்த மலையை தொடுவானேயானால் அவன் கொல்லப்பட வேண்டும். பாருங்கள், அந்த அதே தேவன் அவர் சிருஷ்டித்ததான அவருடைய சிருஷ்டிப்புக்குள்ளாக தாமே இருந்து கொண்டு கிரியை செய்யும்படியாக முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவரால் அவர்கள் அருகே வர முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பாவமுள்ளவர்களாயிருந்தார்கள். செம்மறியாறுகள் வெள்ளாட்டு கடாக்களின் ரத்தம் பாவத்தை நீக்கவே இல்லை. நாம் அதை அறிவோம், அது வெறுமென பாவத்தை மூடினது. அதற்கு பின்னர் அக்னி ஸ்தம்பமாக இருந்த அதே தேவன் அவர் அவருடைய குமாரனின் மூலமாக மாம்சமாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளாக வாசம் பண்ணினார். வேதம் கூறுகின்றது, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது என்று. 1 தீமோத்தேயு 3:16 தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது என்று கூறுகிறது. அவர்கள் அதை மகா மேன்மை உள்ளது என்று அழைக்க கூடுமானால் ஏன் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிகின்றதா? தேவபக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்னும் இப்படியாக யோவான் 14 அவர் பிலிப்பு தோமாவுடன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியம் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று அவர் கூறினார். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து உலகத்தை தமக்குள்ளே ஒப்புரவாக்கிக் கொண்டார் என்று. தேவன் மூன்று பேராய் மூன்று தேவர்களாய் இருக்க முடியாது. ஒருத்துவத்தில் இயேசுவும் கூட அவருடைய சொந்த பிதாவாய் இருக்க முடியாது. புரிகின்றதா? ஆகவே நீங்கள் பாருங்கள், அது இரண்டையும் அடியோடு தவறாக்குகிறது. இப்பொழுது நீங்கள் மட்டும் சற்று கவனித்து பார்ப்பீர்களானால் மூன்று தேவர்களுக்கு அங்கே இடமே இல்லை. நமக்கு மூன்று தேவர்கள் இருப்பார்கள் என்றால் நாம் அஞ்ஞானிகளாய் இருக்கிறோம். நாம் அதை அறிவோம். ஒரு சமயம் ஒரு யூதன் என்னிடம் கூறினது போன்று, நான் அவனிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவன் அவர்களில் யார் உன்னுடைய தேவன்? பிதா, குமாரன் அல்லது பரிசுத்தாவி, இவர்களில் யார் உன்னுடைய தேவன்? உன்னுடைய தேவன் எது என்றான். நான் கூறினேன், ஏன் மூன்று தேவர்களை அங்கு கிடையாது என்று. அவன் சொன்னான், தேவனை மூன்று துண்டங்களாக்கி நான் இல்லை ஐயா என்றேன். ஜான் ரயன் என்பவர் குருட்டாட்டத்தில் இருந்து சுகமடைந்த போது உங்களுக்கு தெரியும், அது போர்ட் வேனில் சம்பவித்தது. இந்த ரவி அங்கே பென்டன் ஹார்பரில் வந்திருந்தார். அவர் கூறினார், நீங்கள் தேவனை மூன்று துண்டங்களாக்கி ஒரு உயிரிடம் கொடுக்க முடியாது என்று. நான் சொன்னேன், நிச்சயமாக இல்லை, நான் அப்படி செய்யவே மாட்டேன். தீர்க்கதரிசிகளை விசுவாசிப்பது என்பது உமக்கு கடினமான காரியமாக இருக்குமா என்று நான் கேட்டேன். அவர் இல்லை என்றார். நான் சொன்னேன், ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து அவன் பேசுகிறான்? அதற்கு அவர், அதுதான் மேசியா என்றார். நான் சொன்னேன், அப்படியானால் ரபி, தேவனுக்கும் மேசியாவுக்கும் எந்த விதமான சம்மதம் இருக்கும் என்று. அந்த ரபி அதற்கு, மேசியா தேவனாயிருப்பார் என்றான். நானும் அப்படித்தான் நினைத்தேன் என்றேன். பாருங்கள் பாருங்கள், அது அப்படியே சரியாயிருக்கிறது. அவர் அதுவாகத்தான் இருக்கிறார். நான் சொன்னேன், மேசியா என்னவாக இருப்பார் என்று தீர்க்கதரிசிகள் கூறியுள்ளதில் இயேசுவானவர் எதை சரியாக அப்படியே நிறைவேற்ற எங்கே தவறிவிட்டார் என்று நீர் சொல்லும் என்றேன். அவர் அழ ஆரம்பித்து சுற்றி சுற்றி நடந்தார். நான் சொன்னேன், அதை கொண்டுதான் ஜான் ரயன் தன் பார்வையை பெற்றான் என்று. புரிகின்றதா? தேவனுக்கு ஒரு குமாரன் என்பது தூரமாக இருப்பதாக என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், அவர் செய்வார் என்று தீர்க்கதரிசி கூறினது போன்று அந்த மகத்தான யேகோவா ஒரு ஸ்திரீயின் மேல் நிழலிட்டு ஒரு ரத்த அணுவை சிருஷ்டித்தார். அந்த ரத்த அணுவில் இருந்து வந்ததுதான் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று நான் சொன்னேன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ரபி ஒரு மனிதன் பலி செலுத்த போகும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகிறான். தேவனுடைய பிரமாணங்களை மீறிவிட்டோம் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போனான். அவனுடைய பாவங்களை அவன் அறிக்கை செய்து இந்த ஆட்டுக்குட்டியானது கொல்லப்பட்டது. அவனுடைய பாவங்களுக்காக அவன் மரிக்க வேண்டும் என்பதை அறிந்தவனாய் அவனுடைய கரங்களை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து அறிக்கை செய்தான். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியானது அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுகிறது. அந்த ரத்த அணுவானது உடைக்கப்பட்டு அந்த சிறிய ஜீவன் வெளியே போய்விட்டது என்று அவன் உணருமட்டாய் அந்த ஆட்டுக்குட்டியை கரங்களில் இருக பற்றி கொண்டிருக்க அது விரைத்து போகின்றது. அதற்கு பின்னர் அந்த ஆசாரியன் நியாய தீர்ப்பின் வெண்கல வழிபடுத்தில் உள்ள அந்த அக்னியின் மேல் அதை ஊற்றுகிறான் என்றேன். பின்னர் நான் சொன்னேன், அந்த மனிதன் அதற்கு பிறகு தன்னுடைய ஸ்தானத்தை அந்த ஆட்டுக்குட்டியானது எடுத்துக்கொண்டது என்பதை அறிந்தவனாய் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறான். ஆனால் உள்ளே வரும்போது எப்படிப்பட்ட வாஞ்சைகளை உடையவனாய் வந்தானோ அதே வாஞ்சைகளை உடையவனாய் வெளியே போகிறான். பாருங்கள், காரணம் என்னவென்றால், அந்த ஆட்டுக்குட்டியினால் பாவத்தை எடுத்து போட முடியவில்லை. புரிகின்றதா? ஆனால் இந்த காரியத்திலோ பலியை செலுத்துகிறவன் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி இல்லாதிருக்கிறான். அங்கே ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்தப்படுகிறது. ஆனால் நான் சொன்னேன், இந்த நேரத்தில் ஆராதிக்கிறவன் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி. பாருங்கள் ரவி, ஹேமக்ளோபின் ஆகிய இந்த ரத்த அணுவில் அந்த சிறிய ஜீவன் துவங்குகிறது. அது ஆணிடத்திலிருந்து வந்து சிறிடத்துக்கு போகிறது. அவள் ஒரு முட்டையை உண்டு பண்ணுகிறாள். ஆனால் ஒரு பெட்டை கோடியானது முட்டைகளை இடலாம், ஆனால் சேவலோடு சேரவில்லை என்றால் அது குஞ்சு பொறிக்காது. நான் சொன்னேன், மகத்தானவராகிய தேவன் எல்லா காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் நிரப்பினவர் ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் உள்ள கர்ப்ப பையில் ஒரு சிறு கிருமியாக ஆனார். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்படும் போது இயேசுவானவர் யூதனும் அல்ல, புறஜாதியானும் அல்ல. ஏனென்றால் முட்டைதான் மாமிசத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. ஆகவே வேதம் கூறுகின்றது, நாங்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று. அவர் யூதனும் அல்ல, புறஜாதியானும் அல்ல, அவர் தேவனாயிருந்தார். ஆகையினால் நாங்கள் பீடத்தண்டை வந்து விசுவாசத்தினால் எங்களுடைய கரங்களை அவருடைய சிரசின் மேல் வைக்கும் போது கல்வாரியில் நடந்த நொறுக்குதலையும் வேதனையையும் உணர்ந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் தவறு என்றும் அவர் எங்கள் ஸ்தானத்தில் மரித்தார் என்றும் உணர்கிறோம். நான் சொன்னேன், பின்னர் நீங்கள் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இதன் மேல் திரும்பி வர முடியாது. ரத்த அணு உடைக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் ரத்த அணு உடைக்கப்பட்டதினால் வெளியே போய்விட்டதான அந்த ஜீவனானது திரும்பி பலியை செலுத்தினவின் மேல் வர முடியாது. காரணம் என்னவென்றால், அது ஒரு மிருகத்தின் ஜீவன், அது மனித ஜீவனோடு இசைந்து இணைந்து போக முடியாது. ஆனால் இந்த சமயத்தில் அந்த இரத்த அணுவானது உடைக்கப்பட்ட போது அது வெறுமென ஒரு மனிதன் அல்ல, அங்கே வெளியே வந்தது தேவனுடைய ஜீவனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே பலியை செலுத்துகிறவன் தன்னுடைய கரங்களை தேவனுடைய குமாரன் மீது வைத்து அவனுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது இன்னொரு மனிதனுடைய ஜீவன் அல்ல, ஆனால் தேவனுடைய ஜீவன் திரும்பி இந்த மனிதன் மேல் வருகின்றது. அதுதான் நித்திய ஜீவனாகும். ஜூயி என்ற வார்த்தை அது தேவனுடைய சொந்த ஜீவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த ஜூயியை நித்திய ஜீவனை அவர் கொடுப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அதுதான் விஷயம் என்றேன், நான் சொன்னேன். அது என்னமாயிருக்கிறது? அது தேவன் தாமாகவே தம்முடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறார் என்பதாகும். அவர் வந்தார், முதலாவதாக ஒரு மனிதனாலும் அவரை தொட முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவன் பாவம் செய்து விட்டான். அதற்கு பிறகு பாவத்தை ருசிக்கும்படியாகவும் பாவத்தை எடுக்கும்படியாகவும் அவர் ஒரு சரீரத்தில் கீழே இறங்கி வந்தார். பாருங்கள், தேவன் நீதியுள்ளவராக இருக்க அவரால் செய்யக்கூடிய ஒரே காரியம் இயேசுவே ஆண்டவிடமாகத்தான் அதை செய்ய வேண்டி இருந்தது. உதாரணமாக, மனித வர்க்கத்தின் பேரில் தேவனுக்கு உண்டாகியிருந்த அதிகார வரம்பை போன்று எனக்கு இந்த காலையில் குழுமியிருக்கும் உங்கள் பேரில் எனக்கு உண்டாயிருந்து நான் அந்த கம்பத்தை நோக்கி பார்க்கின்ற முதலாவது மனிதன் மரிக்கிறான் என்று கூறி டாமி ஹிக்ஸ் அதை நோக்கி பார்த்தால் என்னவாகும்? இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சகோதரன் கால்சனை நோக்கி, நீர் டாமி ஹிக்ஸுக்காக மறிக்க வேண்டும் என்றால் அது நீதியாயிருக்காது. நான் லியோ, நீ தான் என்னுடைய காரியதரிசி, அவருக்காக நீ மறிக்க வேண்டும் என்று கூறினால் அது நீதியாயிருக்காது. பில்லி பால், என் மகனே, நீ அவருக்காக மறிக்க வேண்டும் என்றால் அது நீதியாயிருக்காது. நீதியாயிருக்கும்படியாக நான் செய்யக்கூடிய ஒரே படி நானே அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வதுதான். அதைதான் தேவன் செய்தார். தேவனாகி அவர் ஒரு ஆவியாயிருக்கிறார். அவர் தன்னுடைய உருவத்தை மாற்றினார். குட்டி ஏகோவாவை குறித்து சிந்திப்பது ஜனங்களுக்கு அதிர்ச்சியாயிருக்க வேண்டும். அவர் ஒரு முழு வளர்ச்சி அடைந்த மனிதனாக வந்திருக்க கூடும், ஆனால் அவர் மாட்டு தொழுவத்தில் எருக்களத்தில் வந்தார். குட்டி ஏகோவா ஒரு குழந்தையை போல அழுது கொண்டிருந்தார். குட்டி ஏகோவா ஒரு சிறு பையனை போல விளையாடி கொண்டிருந்தார். குட்டி ஏகோவா ஒரு தொழிலாளியைப் போல தச்ச வேலை செய்தார். குட்டி ஏகோவா பருவ பைய வயதில் இருந்தார். வானத்துக்கும் பூமிக்கும் இடையே குடிகார போர் சேவைகளின் எச்சில் அவருடைய முகத்தில் வடிய ஏகோவா தொங்கிக் கொண்டிருந்தார். ஏகோவா அவருடைய பிள்ளைகளுக்காக மறித்துக் கொண்டிருந்தார். மீட்டுக் கொள்ளும்படியாக ஏகோவா மறித்துக் கொண்டிருந்தார். வேறொரு நபர் அல்ல, ஆனால் தேவன் தாமே மறித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், தேவன் அதுதான் அவருடைய அலுவலகம். ஏன் மனிதர்களிடையே இருதயத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தார். அங்கே நம்மால் அவரை தொட முடியாமல் இருந்தது. இங்கேயோ நம்முடைய கைகளால் நம்மால் அவரை தொட்டு பார்க்க முடிந்தது. அந்த சரீரத்தை அவர் பலியாய் தந்ததன் மூலமாக இப்பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் நமக்குள் ஏகோபாவாக இருக்கிறார். நாம் அவருடைய பாகங்களாய் இருக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளன்று அக்னி ஸ்தம்பமானது அருவாகவே வெடித்து அக்னி நாவுகளாக ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து தேவன் தம்முடைய சபையின் மத்தியிலே தம்மை தாமே பங்கிட்டுக் கொள்கிறார் என்பதை காட்டுகிறார். அப்படியானால் சகோதரர்களே, நம்மால் மட்டும் ஒன்று கூடி இருந்து அதை ஒன்று திரட்ட கூடுமானால் எப்படியாயிருக்கும்? அப்பொழுது நாம் கூடி வரும்போது ஏகோவா நம்மிடத்தில் முழு நிறைவாயிருப்பார். ஆனால் நம்மால் எப்படி அதை செய்ய முடியும்? இங்கே ஒருவன் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு அபிஷேகம் பெறுகிறான், இங்கே ஒருவன் அந்நிய நாவுகள் அவன் மேல் இருக்க அபிஷேகம் பெறுகிறான். எப்படி முடியும்? இதை நாம் ஒன்றாக கூட்டி பார்ப்போம். பெந்தேகோஸ்தே நாளன்று தேவன் கீழிறங்கி வந்தபோது வேதம் கூறுகின்றது, அக்கினி நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது என்று. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள், அந்த அக்கினி ஸ்தம்பமான ஜனங்கள் மத்தியில் தண்ணில் தானே பிரிந்து தண்ணில் தானே துண்டங்களாகி கொண்டது. இதனால் நாம் சகோதரராயிருப்போம். நான் என் பிதாவின் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நாம் ஒன்றாயிருக்கிறோம். நாம் பிரிந்து அல்ல, ஒன்றாயிருக்கிறோம். யெகோவா தேவன் இங்கே மேலாக அவருடைய சொந்த பரிசுத்தத்தின் நியமங்களால் மனித இனத்தை தொட முடியாதவராயிருந்தார். யெகோவா தேவன் நமக்காக பாவமாகி கிரயத்தை செலுத்தினார். அதன் காரணமாக அதே யெகோவா தேவனானவர் வந்து நமக்குள்ளாக ஜீவிக்க முடிகின்றது. நமக்கு மேலாக உள்ள தேவன், நம்மோடு கூட இருக்கின்ற தேவன், நமக்குள்ளாக இருக்கின்ற தேவன். மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன். பேராசிரியர்கள் அது எப்படியாயிருக்கும் என்று அறிய முயற்சித்து பைத்தியமாகின்றனர். அது ஒரு வெளிப்படுத்தலாயிருக்கிறது. அது உனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. ஞானஸ்தானம் என்பதற்கு வரும்போது சகோதரரே, நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டும். அல்லது சகோதரன் சிசமுக்கும் சகோதரன் நெசுக்கும் நான் கூறினது போல் அது ஆகும். அதாவது விவாதம் எழும்பும். இங்கிருக்கின்ற பண்டிதர்களாகிய அநேகர் என்னை காட்டிலும் போதுமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொருளின் பேரில் நான் அதிக ஆராய்ச்சி செய்துள்ளேன். நான் நியாசாவுக்கு முந்தின பிதாக்கள், நியாசா ஆலோசனை சங்கம், இன்னும் எல்லா சரித்திரக்காரர்கள் எழுதியுள்ளதையும் படித்திருக்கிறேன். அந்த பிரச்சனை நியாசா ஆலோசனை சங்கத்தில் இருந்தது. இரு சாராரும் வித்துக்கு போய்விட்டார்கள். ரோமன் கத்தோலிக்க சபை மிரவிஞ்சிய திருத்துவக்காரர்கள் பக்கமாய் போக இன்னொரு சாரார் ஒருத்துவ பக்கம் போய்விட்டார்கள். ஆக இரு சாராரும் புறம்பே வெளியே போய்விட்டார்கள். அப்படியே சரியாக, ஏனென்றால் அதற்குள்ளாக மனிதன் ஏதோ காரியம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் அதை செய்யும்படியாய் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நாம் ஆகவே அதை இப்படியாய்த்தான் இருக்கும் என்று உருவகப்படுத்த முயற்சிக்க அவசியமே இல்லை. நாம் தொடர்ந்து போய் தேவன் தாம் செய்ய போகின்ற காரியத்தை செய்யும்படியாக அவரை விடுவோமாக. அவர் எல்லையற்றவராய் எல்லா காரியங்களையும் அறிந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டுமாய் முன்னுரைக்கக்கூடியவராய் இருப்பாராயின் அதை குறித்து நம்மால் எதையும் எப்படி செய்யக்கூடும்? தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள், அதுதான் வழி. நம்முடைய மகத்தான யோசுவாவோடு நேற்று நான் கூறினது போன்று சேர்ந்து நடைபோடுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், மூன்று தேவர்கள் இருப்பார்களேயானால் இது எவ்வளவு பரிகசிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இயேசுவே அவருடைய சொந்த பிதாவாய் இருக்க முடியாது ஒன்றாயிருப்பதனால். மூன்று பேர்களாய் இருந்தால் அவர் ஒரு கன்னி பிறப்பால் பிறந்திருக்க முடியாது. நான் இப்படி சொல்லப் போகிறேன், இது பிதாவாகிய தேவன், இது குமாரனாகிய தேவன், இது பரிசுத்தாவி ஆகிய தேவன். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பலதரப்பட்ட சகோதரர்களே, இதை ஒரு நிமிடம் கவனித்து நான் எதை சுற்றி காட்டுகிறேன் என்பதை பாருங்கள். தேவன் நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நீங்கள் இருவரும் அதே காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள். பிசாசு உங்கள் இருவரிடையே புகுந்து அதை குறித்து உங்களுக்குள்ளே பேதத்தை உண்டு பண்ணிவிட்டான். காரியம் சரியாக அப்படியே இருக்கிறது. தேவனுடைய ஒத்தாசையாலும் தேவனுடைய வேதத்தைக் கொண்டும் நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். அது வேதத்தின்படியா இல்லை என்றால் அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது சரியே. இப்பொழுது கவனியுங்கள், இதுதான் பிதாவாகிய தேவன், இது குமாரனாகிய தேவன், இது பரிசுத்தாவியாகிய தேவன். சரி, இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய அந்த மூன்று தேவர்களை அப்படியே வைத்துவிட்டு ஒரு நிமிடம் நான் நிறுத்துவோம். இதை செய்ய எனக்கு நேரம் போதாது. என்னால் முடிந்தவரை நான் வேகமாக கூறுகிறேன். என்னுடைய சகோதரர்களே, என்னை மன்னியுங்கள், நான் பேசினதே இல்லை. ஆனால் நான் பேசித்தான் ஆக வேண்டும். நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். பின்னர் பாருங்கள், தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா தேவனாயிருந்தார். நாம் யாவரும் அதை விசுவாசிக்கிறோம். சரிதானே? மத்தேயு 28:19 நாம் பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போ, எல்லா தேசங்களுக்கும் உபதேசித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று இயேசு கூறியுள்ள போது, 10 நாட்களுக்கு பின்னர் பேதுரு கூறுகிறான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. அங்கு எங்கேயோ நேர் எதிரான முரண்பாடு இருக்கிறது. எல்லாரும் சாட்சி முதலானவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதோ அது இருக்கிறது, இதோ இருக்கிறது என்னுடைய விசுவாசம். சகோதரரே, அதை இதோ உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இதை நான் வெளியே பிரசங்க பீடங்களில் பேசுவதில்லை, இது உங்களை பொறுத்தது. ஆனால் நான் இரு பக்கங்களும் காணுகின்றதை உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். அதனால் பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பாருங்கள், இப்பொழுது மத்தேயு 28:19 அப்போஸ்தலர் 2:38 முரண்பாட்டாய் காட்டுகிறது என்றால், அப்பொழுது அங்கே வேதத்தில் முரண்பாடு இருக்கிறது. அப்படியானால் அது எழுதப்பட்ட காகிதத்தின் கிரியத்தில் கூட தகுதி இல்லை. நீங்கள் மத்தேயு 16 கவனிப்பீர்களானால், பேதுருவுக்கு வெளிப்பாட்டையும் திறவுகோள்களையும் இயேசு கொடுத்தார். நினைவிருக்கட்டும், மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு திட்டத்தினாலே சமய சாஸ்திரத்தின் மூலமாக வேதமானது வெளிப்படுத்தப்படவில்லை. அப்படியாய் அல்ல, அது ஒரு வெளிப்படுத்தலாயிருக்கிறது. அதன் துவக்கமே ஒரு வெளிப்படுத்தலாயிருக்கிறது. காயினை காட்டிலும் ஒரு மேன்மையான பலியை ஆபேல் தேவனுக்கு ஏன் செலுத்தினான்? அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது பீச் பழங்கள் அல்ல, ஆப்பிள்கள் அல்ல, ஆரஞ்சு பழங்கள் அல்ல என்று வெளிப்படுத்தப்பட்டது. ஸ்திரீகள் தாங்கள் நிர்வாகிகளாக இருக்கிறோம் என்பதை ஆப்பிள்களால் உணர்த்த கூடுமானால், சகோதரர்களே, நாம் மறுபடியும் அவர்களுக்கு ஆப்பிள்களை கொடுப்போம். நீங்கள் அவதுமாய் நினைக்கவில்லையா? அது அவபக்தியாய் காணப்படலாம், ஆனால் அப்படித்தான் அர்த்தமாக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அது ஆப்பிள்கள் அல்ல. இல்லை ஐயா, அது அப்படியாகவே இருக்குமானால் அப்பொழுது அவன் அவனுடைய தகப்பனுடைய ரத்தம் என்று ஆபேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே அவன் ரத்தத்தை செலுத்தினான், ஏனென்றால் அது ஒரு வெளிப்பாடாயிருக்கிறது. முழு காரியமும் அதன் பெயரில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு அறிவில்லாதவன், போதிய கல்வி இல்லாதவன், அவன் படிப்பறியாதவன், பேதமை உள்ளவன் என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். மனுஷகுமாரனாகி என்னை நீங்கள் யார் என்று கூறீர்கள் என்று கேள்வியை இயேசு கேட்டார். ஒருவன் சொல்லுகிறான், நீர் மோசை என்று அவர்கள் கூறுகிறார்கள். சிலர் நீர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும், இது அது மற்றெல்லாமோ கூறுகிறார்கள். அவர் சொன்னார், கேள்வி அதுவல்ல, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதைதான் நான் கேட்டேன் என்றார். பேதுரு உடனே அதற்கு, நீர் தேவனுடைய குமாரன் என்று கூறினான். அதற்கு அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இப்பொழுது கவனியுங்கள், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறினான். இப்பொழுது கவனியுங்கள், கத்தோலிக்க சபையானது கூறுகிறது, அவர் சபையை பேதுருவின் மேல் கட்டினார் என்று. அது தவறு. புராட்டஸ்டன்ட் சபை கூறுகிறது, அவர் சபையை அவர் மேல் கட்டிக் கொண்டார் என்று. ஆனால் இப்பொழுது கவனித்து அது அப்படித்தான் இருக்கிறதா என்று கண்டறியுங்கள். அவர் யாராயிருக்கிறார் என்ற ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மேல் அவர் சபையை கட்டினார். பாருங்கள், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கின்றாய், இந்த கல்லின் மேல். என்ன கல்? வெளிப்பாடாகிய கல். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், ஆதாரத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கூறின காரணத்தால். அப்படியானால் மத்தேயு 28:19 சொல்லப்பட்ட நேரத்தில் பேதுரு அங்கே நின்று கொண்டிருக்க, அப்படியே திரும்பி 10 நாட்கள் கழித்து அந்த வெளிப்பாட்டுடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தான். அவன் ஏனதை செய்தான்? சகோதரர்களே, தேவனை பற்றிய வெளிப்பாட்டையும் ராஜ்யத்தின் திறவுகோள்களையும் அவன் உடையவனாயிருந்தான், அப்படியே செய்தான். உங்களில் ஒரு பக்கத்தை நான் ஒரு கால் ஒரு நிமிஷத்துக்கு புண்படுத்தலாம், ஆனால் ஒரு நிமிஷம் பொறுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் எப்பொழுதாவது யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுத்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை, வேத வார்த்தைகளில் ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அப்படியாய் இருக்குமானால் அதை எடுத்துக்காட்டுங்கள். அப்படியாய் புனித சரித்திரத்தில் கத்தோலிக்க சபை நிறுவப்படும் வரைக்கும் ஏதாயிலும் இருந்தால் அதை எனக்கு காட்டுங்கள். ஒரு இடத்திலும் அப்படியா இல்லை, அது உண்மை. ஆனால் ஒரு துவக்காரர்களே, ஒரு நொடி ஒரு நிமிஷம் போடுங்கள், ஒரு இடத்திலும் அப்படி இல்லை. வேத வார்த்தைகளில் இருந்து யாராகிலும் வேதத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று ஞானஸ்தானத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று காட்டக்கூடுமானால், அந்த விதமாய் எங்கோ யாரோ அந்த விதமாய் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று வந்து எனக்கு கூற நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களில் சிலர், நான் இயேசு கூறினதை எடுத்துக்கொள்வேனே அல்லாமல் பேதுரு கூறினதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கின்றனர். அவைகள் ஒன்றுக்கொன்று முரணாய் இருக்குமாயி நாம் என்ன செய்ய போகிறோம்? வேதம் முழுவதுமாய் தேவனுடையதா இல்லை என்றால் வேதத்தில் எந்த பகுதி சரியானது? அது எல்லாம் ஒத்திருக்க வேண்டும், இணைந்து வர வேண்டும், தேவனுடைய வெளிப்பாடாய் மட்டுமே இருக்க வேண்டும். நம்முடைய பள்ளிகள் ஒருபோதும் அதை போதிக்காது. அது ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறது, நீங்கள் அதைத்தான் காண வேண்டும். அந்த இரண்டு மனிதர்களும் ஒருவருக்கொருவர் முரணாய் இருப்பார்களானால் அப்போது நாம் எப்படிப்பட்டதான ஒரு வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம்? யோவான் 14 சரியா அல்லது தவறா என்று எப்படி அறிவேன்? யோவான் 3 சரியா அல்லது தவறா என்று நான் எப்படி அறிவேன்? எப்படி 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 நான் அறிவேன்? புரிகின்றதா? ஆனால் தேவனிடத்தில் நான் விசுவாசமாக இருக்க எனக்குள்ள ஒரே ஒரு வழி என்னவென்றால், வேதம் சரியா இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ளவும், அது சரியானது என்று நான் விசுவாசிக்கவும் அதனோடு நிற்பதுமேயாகும். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நான் அதனோடு தொடர்ந்து போகிறேன். ஆனால் இந்த முரண்பாடுகள் எழும்பி வரும்போது அதை கண்டுபிடிக்கும்படியாய் அப்பொழுது நான் தேவனுக்கு முன்பாக போய், கூட்டங்களிலும் இரவுகளிலும் என்னை சந்திக்கின்ற அதே தூதன் தான் இதை எனக்கு போதித்தான். இப்பொழுது பாருங்கள், இது இப்படியாக இருக்குமானால் இப்பொழுது மத்தேயு 28:19 நாம் ஒரு நிமிஷம் இதை கவனிப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று பேதுரு கூறின அப்போஸ்தலர் 2:38 இப்பொழுது நான் எடுக்கப் போகிறேன். மத்தேயு கூறுகிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று. இப்பொழுது கவனியுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவன் கூறினான். பிதாவின் நாமத்தினால், குமாரனுடைய நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அல்ல. அவன் அப்படி கூறவே இல்லை. அங்கே ஒன்றும் நாமத்தில் 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 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமங்களில் என்று அவன் கூறவே இல்லை. ஏனென்றால் அர்த்தமே இல்லாதிருக்கிறது. அவன் கூறினான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இன் என்ற இணைப்பை பார்க்கிறோம். நாமங்கள் என்றல்ல, பிதாவின் நாமத்தில், குமாரன் நாமத்தில், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்றல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமங்களில் என்றும் அல்ல. ஆனால் நாமத்தில் ஒருமை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க அவைகளில் எது சரியான நாமம், அது ஒரு நாமம். இதில் எந்த ஒன்று நாமமா இருக்கும்? பிதா என்பது சரியான நாமமா, அல்லது குமார் என்பது சரியான நாமமா, அல்லது பரிசுத்த ஆவி என்பது சரியான நாமமா? அது எங்கேயோ உள்ள ஒரு நாமம், பெயர், சரியா? அப்படியானால் நான் உங்களிடத்தில் ஏதோ காரியத்தை இப்பொழுது கேட்க விரும்புகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு கூறியிருப்பாரே. ஆனால் இயேசு அதை கூறியுள்ளார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது வேத வாக்கியங்களாக இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால், அது மத்தேயு 28:19 இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால். சகோதரர்களே, இப்பொழுது கவனியுங்கள். பிதாவின் நாமம் என்று அப்படி ஒரு காரியமும் இல்லை. ஏனென்றால் பிதா என்பது ஒரு நாமம், பெயர் அல்ல, அது பட்ட பெயர். குமாரனின் நாமம் என்று அப்படி ஒரு காரியமும் இல்லை. ஏனென்றால் குமாரன் என்பது ஒரு பட்ட பெயர். பரிசுத்த ஆவியின் நாமம் என்று அப்படி ஒரு காரியமும் இல்லை. அவர் அப்படியாகத்தான் இருக்கிறார். ஒரு நாள் காலை ஊழியர்கள் காலையாகார கூட்டம் ஒன்றில் நான் அதை கூறிக்கொண்டிருந்தேன். ஒரு ஸ்திரீ ஒழுங்கு தவறும் போது நிச்சயமாக யாருக்குமே தடையாகும், அப்படிப்பட்டதொன்று நடந்தால் அவள் கூறினால், ஒரு நிமிஷம் பொறும், மன்னிக்கவும், பரிசுத்த ஆவி ஒரு பெயராய் இருக்கிறது, அது ஒரு நாமம் என்று கூறினாள். நான் கூறினேன், அது அப்படியாய்தானே இருக்கிறது, நான் ஒரு மானிடன், ஆனாலுடைய பெயர் மானிடன் அல்ல என்று. அது பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது, அது ஒரு பெயர் அல்ல, அதுவாகத்தான் அது இருக்கிறது, அது ஒரு பெயர் சொல் நிச்சயமாக, ஆனால் அது ஒரு பெயர் அல்ல. இப்பொழுது பிதாவின் நாமத்தினாலும் குமாரின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அவர் கூறியிருந்தால், பிதா அல்லது குமாரன் அல்லது பரிசுத்தாவி இவைகள் எதுவுமே நாமம் அல்ல. அப்படியானால் அந்த நாமம் என்ன? நாம் அதை கண்டறிய வேண்டும். நீங்கள் மட்டும் சற்று கவனிப்பீர்களானால் அவை யாவற்றையும் இங்கே நாம் ஓரிடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது அதற்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்கள். இப்பொழுது மத்தேயு 28:19 கவனியுங்கள். நான் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் சகோதரர்களாகிய உங்களில் சிலர் அல்லது சகோதரர்கள் ஒரு கால அதை செய்திருக்கலாம் என்று. ஒரு கால் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதோ ஒரு நாள் அதன் பின்பக்கத்தை பார்த்து அதற்கு பின்னர் ஜானும் மேரியும், சரி, ஜானும் மேரியும் யார்? அதற்கு பின்னர் சந்தோஷமா ஜீவித்த ஜானும் மேரியும் என்ன, அவர்கள் யார்? அந்த ஜானும் மேரியும் யார் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் அதற்குள்ளது ஒரே ஒரு வழிதான். அது உங்களுக்கு ஒரு புதிராய் இருக்குமாயின் திரும்பி போய் அந்த புத்தகத்தை வாசியுங்கள். அது சரிதானே? முதலாவது பக்கத்துக்கு சென்று அந்த புத்தகத்தினூடாக வாசியுங்கள். ஜானும் மேரியும் யார் என்று அது உங்களுக்கு கூறும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா தேசங்களுக்கும் போதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறியிருந்தால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவைகளில் ஒன்று பெயர் அல்ல. அப்படியானால் அது ஒரு புதிராயிருந்தால் நாம் திரும்பி வேதாகமத்தின் முதலாம் பக்கத்திலிருந்து படிக்க வேண்டும். இப்பொழுது நாம் மத்தேயு 1:10 திருப்பி அங்கே வம்ச வரலாறு கொடுக்கப்படுகிறது. அது 18 வரை வருகிறது. இப்பொழுது ஒரு நிமிடம் கவனியுங்கள். இங்கே என் வலது பக்கத்தில் இருப்பது பிதா, இங்கே மத்தியில் இருப்பது குமாரன், இது பரிசுத்தாவியாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இது இயேசு கிறிஸ்துவின் பிதா, அது சரிதானே? இயேசு கிறிஸ்துவின் பிதா தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோமா?
சரி.
இப்பொழுது மத்தேயு 1:18 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. நான் நினைத்தேன் தேவன் தான் அவருடைய பிதா என்று. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிபட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நான் நினைத்தேன் தேவன் தான் அவருடைய பிதா என்று. இப்போது சகோதரர்களே, அவருக்கு 2 தகப்பன்மார்களா இருக்கிறார்கள்? அவருக்கு அப்படியா இருக்க முடியாது. அப்படி அவருக்கு இருக்குமானால் அவர் ஒரு வேசி பிள்ளையாவார். நமக்கு எந்த விதமான ஒரு மார்க்கமாக இருக்கும்? பிதாவும் பரிசுத்த ஆவியும் அதே ஆவிதான் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நிச்சயமாக அது அப்படியே, அது அதே ஆவிதான். இப்பொழுது நாம் அதை பார்த்து முடித்து விட்டோம். அது பாருங்கள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நான் அப்படியே வேறு வசனத்தை எடுத்து கூறுகிறேன். நான் தொடர்ந்து கூறுகையில் ஊழியர்களாகிய நீங்கள் அறிவீர்கள். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார், அது சரிதானே? அப்படியானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயர் என்ன? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தான். அந்த காரணத்தினால் தான் பேதுரு அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனால் நீங்கள் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விடிவெளி நட்சத்திரம் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்களே. ஆனால் எனக்கு கவலை இல்லை, அவர்களும் கூடப்பட்ட பெயர்களே. உங்கள் இருதயம் தேவன் பட்சமாய் சரியாய் இருக்குமானால் அவர் உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நான் எடுத்து கூறிவிட்டேன். இப்பொழுது சகோதரன் சிசம் கூறுகிறார், இப்பொழுது நிச்சயமாக அது ஒருத்துவம் போல் காணப்படுகிறது. ஆகவே அவர் கூறுகின்றது சரிதான் என்று கூறலாம். நான் இங்கே உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன். புரிகின்றதா? இந்த இரண்டு மனிதர்களும் அதே காரியத்தை தான் கூறினார்கள் என்று என்னால் நிரூபிக்க முடியும் என்று கூறினேன். மத்தேயு கூறுகிறது பிதாவின் நாமத்தில் என்று, சரியா? பேதுரு கூறுகிறான் கர்த்தருடைய நாமத்தில் என்று. மத்தேயு 28:19 பிதாவின் நாமத்தில் என்று கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:38 கர்த்தருடைய நாமத்தில் என்று கூறுகின்றது. இத்தாவீது கூறுகிறான் கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி. பாருங்கள், அது யார்? பிதாவும் கர்த்தர் என்பதும் அதே பெயர் தான். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி நீரென்ற வலது பார்சத்தில் உட்காரும் என்று தாவீது கூறுகிறான். பாருங்கள், பிதாவின் நாமத்தினால், கர்த்தருடைய நாமத்தினால். குமாரனின் நாமத்தில் என்று மத்தேயு கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று பேதுரு கூறுகிறான். குமாரன் யார்? இயேசு. பரிசுத்தாவியின் நாமத்தில் என்று மத்தேயு கூறுகிறது, கிறிஸ்துவின் நாமத்தில் லோகோஸ் என்று கூறுகிறான் பேதுரு. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன், எவ்வளவுக்கு இருக்கக்கூடுமோ அவ்வளவு பரிபூர்ணமாயது இருக்கிறது. புரிகின்றதா? சகோதரன் சிசம் என்னிடம் கூறினார், ஒருத்தவக்கார சகோதரன் சிசம் கூறினார், சகோதரன் பிரணம், அது சரிதான், ஆனால் அது இதுதான் என்றார். நான் சொன்னேன், அப்படியானால் இதுதான் அது என்று. அது இதுவாய் இருக்குமானால் இது அதுவாய் இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் எதை குறித்து இப்படி பெரிதுபடுத்துகிறீர்கள் என்று கூறினேன். நான் சொன்னேன், சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சிபாரிசு செய்யட்டும். நான் எப்பொழுதாவது ஒரு நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நேரிட்டால் நான் செய்ய போவது இதுதான். நான் சொன்னேன், இப்பொழுது டாக்டர் நெஸ் இதோ இருக்கிறார். யாரோ சொன்னார்கள், சகோதரர்களாகிய உங்களுக்கு டாக்டர் நெஸ்ஸை தெரியும் என்று. சகோதரன் ஹிக்ஸ் இங்கே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரன் ஹிக்ஸ், உங்களுக்கும் ஒரு டாக்டர் பட்டம் உண்டு என்று நினைக்கிறேன், அது சரிதானே? சரி. டாக்டர் நெஸ் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு மனிதனை ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் தண்ணீர் அண்டைக்கு கொண்டு செல்லும் போது அவர் செய்தது போலவே நான் அதை ஒப்புக்கொண்டு அந்த நாமத்தோடு சென்ற பட்டப்பெயர்கள் அவை என்று கூறினேன். நான் சொன்னேன், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சகோதரர்கள் பட்டப்பெயர்கள் உபயோகிக்கின்றனர், ஒருத்துவக்கார சகோதரர்கள் பெயரை உபயோகிக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் இருவருமே தவறு என்றும் நான் சரியாக இருக்கேன் என்றும் உங்களுக்கு நான் நிரூபிக்கப் போகிறேன் என்றேன். நீங்கள் எப்படியாய் மனிதர்களை அந்த வழியிலே அடித்து வைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அழுத்தத்தை வெளியேற்ற ஓரில் ஒரு பொழுது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்க வேண்டும். நான் சொன்னேன், நீங்கள் இருவருமே தவறு என்றும் நான் சரியாக இருக்கிறேன் என்றும் நான் உங்களுக்கு நிரூபிக்கப் போகிறேன். நான் சொன்னேன், சகோதரன் நெஸ்ஸுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், அல்லது இங்கே இருக்கும் சகோதரன் ஹிக்ஸ் பாருங்கள், நான் அவரை பார்த்து ஹிக்ஸ் அப்படி கூறினால் நன்றாக இருக்குமா?
இருக்கவே இருக்காது.
சரி, நான் இப்படி கூறினால் என்ன? டாக்டர், ஹே டாக், அதை குறித்து என்ன என்றால் எப்படி இருக்கும்? அது மரியாதையற்றதாக இருக்கும் இல்லையா? நான் சொன்னேன், அந்த விதமாய் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாராகிய நீங்கள் செய்கிறீர்கள் என்று. பாருங்கள், அசம்பிளிஸ்காரராகிய நீங்கள் பிதா, குமாரர், பரிசுத்தாமி நாமத்தினால் என்று கூறும்பொழுது நீங்கள் சங்கை டாக்டரின் நாமத்தினால் என்று தான் கூறுகிறீர்கள். நான் சொன்னேன், அப்படியானால் ஒருத்துவ சகோதரராகிய நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இயேசு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இயேசு மாத்திரம் என்பவர்கள் அவர்கள் வெறுமென இயேசு என்ற பெயரை மட்டுமே உபயோகிக்கின்றனர். அநேக இயேசுக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? இயேசு எனும் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒன்றுக்கு போக மாட்டேன், அதற்கு வேத வார்த்தைகளே கிடையாது. நீங்கள் மூலபாஷையை எடுத்து பார்த்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று இருக்கிறதா என்று பாருங்கள். நிச்சயமாக அவர்தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். நிச்சயமாக அநேக இயேசுக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். நான் சொன்னேன், இப்பொழுது நான் இதே காரியத்தை சகோதரன் நெஸ்ஸிடம் கூறப்போவதாக இருந்தால் நான் சொல்வேன், ஹே நெஸ் என்று கூறினால் சரியாக இருக்குமா என்று கூறுவேன். அந்த விதமாகத்தான் ஒருத்துவக்காரராகி நீங்கள் கூறுகிறீர்கள். புரிகின்றதா? அவ்வளவாக படித்து டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு மனிதனுக்கு அப்படி அழைத்தால் மரியாதை குறைவாயும் மதிப்பு குறைவாயும் இருக்கும் அல்லவா? அதற்காக அவர் கஷ்டப்பட்டு படித்திருப்பாரேயானால் அவருக்கு அந்த விதமான பட்டத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று கூறினேன். நான் சொன்னேன், அப்படியானால் நான் ஹே டாக் என்று கூறினால் ஒரு ஊழியக்காரன் இன்னொருவரை அந்த விதமாக அழைப்பதென்றால் எவ்வளவு மரியாதை குறைச்சலா இருக்கும் என்று கூறினேன். அல்லது வெறுமனே அந்த பட்ட பெயர்களால் அந்த விதமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்று நான் கூறினேன். ஆனால் நான் சொன்னேன், நான் ஒரு மனிதனை தண்ணீருக்கு கொண்டு செல்லும் போது அவனை அது மட்டுமாய் நடத்தி கொண்டு போய் அவரிடம் கேட்டுக் கொள்வேன். பேசி அவருடைய பெயரையும் அவர் யார் என்பதையும் அவருடைய விசுவாசத்தையும் அறிந்து கொள்வேன். அதற்கு பின்னர் நான் ஜெபித்து, இப்பொழுது பிதாவே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியே உலகமெங்கு போய் எல்லா தேசத்தாரிலும் இருந்து உமக்கு சீஷர்களை உண்டாக்கி. சகோதரர்களே, அதுதான் மூல பாஷையில் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். பாருங்கள்,
சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆகையினால் அதற்கு பிறகு நான் உன்னுடைய விசுவாசத்தின் அறிக்கையின் பேரில், உன்னுடைய பாவங்களின் அறிக்கையின் பேரில், தேவனுடைய குமாரனத்தில் உனக்குள்ள விசுவாசத்தின் பேரில், என்னுடைய அருமையான சகோதரனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று கூறுவேன். நான் சொன்னேன், அந்த விதமாகத்தான் நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நான் அவர் என்னவா இருந்தார் என்பதையும் அவருடைய பட்ட பெயர்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இவை அனைத்தையும் ஒப்புக்கொள்கிறேன். அந்த காரணத்தினால்தான் இயேசு அதை சொன்னார். இப்பொழுது கவனியுங்கள், அது அப்படியா இல்லை என்றால் உங்களுடைய வேத வார்த்தைகளில் ஒரு முரண்பாடு உண்டாயிருக்கும், உன்னிடத்தில் ஒரு முரண்பாடு உண்டாயிருக்கும். அப்படியானால் என்ன செய்ய போகின்றாய்? இதை குறித்து நீ என்ன சொல்ல போகின்றாய் என்று இந்த புத்த சகோதரன் எழும்பி கேட்பானேயானால் எப்படி இருக்கும்? அவர்கள் என்னிடத்தில் சொன்னபோது அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அங்கே அந்த சிகப்பிந்திய சகோதரன் மாரிஸ் ரெட்டடை சவாலுக்கு அழைத்து மார்க் 16 குறித்து என்ன என்று கேட்டபோது என்ன செய்தான்? அவன் அதன் பேரில் அப்படியே வழுக்கிக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. நீங்கள் எதன் பேரிலும் நடுவி கொண்டு போக வேண்டியதில்லை. அது தேவனுடைய வார்த்தை, அதனோடு தரித்து நில்லுங்கள். வெறுமென ஜெபியுங்கள், வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். அவையெல்லாம் அதே விதமாகத்தான் சொல்லுகின்றது. பாருங்கள், அவர்கள் இருவரும் அதே காரியத்தை கூறுகிறார்கள். பட்ட பெயர்களை அல்ல, மரியாதை குறைவாயும் அல்ல. நான் அவரை அடையாளம் கண்டுகொள்கிறேன். அவரே தான் பிதா, வேறொரு தேவன் அல்ல. அவரே தான் குமாரன், வேறொரு தேவன் அல்ல. அதே தேவன்தான். அது மூன்று உத்தியோகங்களாய் இருக்கிறது. அந்த காலத்தில் பிதாத்துவத்தில் இருந்த தேவன் அழைக்க வேண்டுமானால் பிதாத்துவத்தின் காலம் எனலாம். குமாரத்துவம், அது அதே தேவன் இப்பொழுது நமக்குள்ளாக இருப்பதாகும். நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் என்பது ஒரு தனிப்பட்ட பிரதிபெயராய் இருக்கிறது. நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆகவே நீங்கள் பாருங்கள், அது மூன்று உத்தியோகங்களாகும், மூன்று தேவர்கள் அல்ல. இப்பொழுது சகோதரரே, அப்போஸ்தலர்களும் அதை தொடர்ந்து வந்த காலத்திலும் அவர்கள் அதை உபயோகிக்கவில்லை என்றால் நான் அதற்கு எதிராக ஒன்றை கூறவில்லை. அதெல்லாம் சரி. ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், ஒரு மனிதன் இங்கே வந்து, நான் சாரோனின் ரோஜாவினால், பள்ளத்தாக்கின் லீலியினால், விடிவெள்ளி நட்சத்திரத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவானேயானால் நான் சொல்வேன், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, வாருங்கள் நாம் போவோம் என்று. புரிகின்றதா? அது சரி. ஏனென்றால் உங்கள் இருதயம் சரியா இல்லை என்றால் எப்படி இருந்தாலும் நீங்கள் சரியா இல்லை, முற்றிலும் சரியே. உங்கள் இருதயம் சரியா இருக்க வேண்டும். நான் சொன்னேன், இப்பொழுது பாருங்கள், நான் சகோதரன் நெஸ்ஸை வரவேற்கப் போவதாக இருந்தால் சங்கை டாக்டர் நெஸ் என்று நான் கூறுவேன். சரியாக அப்படியே. அவர் ஒரு ஊழியக்காரன், ஒரு சங்கையாக மதிக்கப்பட வேண்டும். அவர் படித்திருக்கிறார், அதிகம் படித்திருக்கிறார். அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் இருக்கிறது. ஆகவே அவர் டாக்டர் என்று அழைக்கப்பட வேண்டும். அது அவருடைய பட்டம். பாருங்கள், அவருடைய பெயர் நெஸ்ஸாக இருந்தாலும் அப்படி அழைக்க வேண்டாம். நான் ஹே நெஸ், ஹே டாக் என்று அழைக்க மாட்டேன். அது சரியாக இருக்காது. சங்கை டாக்டர் நெஸ் என்று அழைப்பேன். பாருங்கள், அதைதான் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னவா இருக்கிறார் என்று பாருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அவர் எல்லாமாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புரிகின்றதா?
நான் சொன்னேன், உங்கள் சபைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரே ஒரு நபருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் நான் அந்த விதமாகவே தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று நான் சொன்னேன். அவரை ஏற்றுக்கொள்வீரா சகோதரன் என்று அவர் சொன்னார். நிச்சயமாக அவர் பிதா குமாரர் பரிசுத்தாமி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார் என்று நான் சொன்னேன். அவரை ஏற்றுக்கொள்வீரா சகோதரன் சிசும் அவர் சொன்னார். நிச்சயமாக அவர் இயேசுவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார் என்று நான் சொன்னேன். அப்படியானால் சகோதரர்களே, உங்களுடைய பிரச்சனை தான் என்ன? நீங்கள் ஏனென ஏற்றுக்கொண்டு இந்த மனிதர்களை உள்ளடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மதில்களை உடைத்தெறிய கூடாது. ஒருத்துவக்காரருடைய கூட்டத்தார்கள் அசம்பிளிஸ் ஆப் காரரோடு சேர்ந்து ஆராதிக்க விரும்புகிறார்கள். அசம்பிளிஸ் காரரின் கூட்டத்தார்கள் ஒருத்துவக்காரரோடு சேர்ந்து ஆராதிக்க விரும்புகிறார்கள். சகோதரர்களோ அண்டவிடமாய்தான் இருக்கிறார்கள். அவர்களோ அண்டவிடமாய் இருக்கிறார்கள். ஆனால் சண்டைகளை செய்ய பிசாசினால் முடிந்த வரைக்கும் அப்படியா செய்ய முடியாது. சகோதரர்களே, இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? நான் அந்த ஒரு காரியத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இணைப்பதே ஆகும். அதுதான் என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. ஏய், நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறவில்லை, நீ நரகத்துக்கு போக போகின்றாய் என்பதை குறித்து நான் ஒன்றும் கூறவில்லை. இப்பொழுது அது அர்த்தமற்றது. அந்த ஒரு நாள் என்ன சம்பவித்தது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் டெக்சாஸில் இருந்தேன். புறப்பட்டு போவதற்கு முன்னதாக இங்கிருக்கின்ற சகோதரர்கள் அதற்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். ஒருத்துவத்தை சார்ந்த 72 சபைகள் என்னுடைய கூட்டத்துக்கு பொறுப்பேற்றிருந்தார்கள். அசம்பிளிஸ் ஆப் காட் சபையாரின் சகோதரன் பெட்டி அவர்களை அன்றிரவு நான் மேடையின் மேல் அமர்த்தியிருந்தேன். அது உண்மை என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் சகோதரன் பெட்டி, ஒரு வெளியேறப்பட்ட சகோதரன், பீமான் டெக்சாஸ் இருந்து வருபவர். உங்களில் யாருக்காவது அவரை தெரிந்திருக்கலாம். நான் சந்தித்த அருமையான மனிதர்களில் அவர் ஒருவராவர். அவருடைய மனைவி ஒரு குணப்பட்ட கத்தோலிக்கள், ஒரு உண்மையான பரிசுத்த வாட்டியான ஸ்திரீ. அவர் ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையைச் சேர்ந்த ராய் வீடை காட்டிலும் ஒரு அருமையான மனிதன் யார் என்று எனக்கு கூறுங்கள். இங்கே சுற்றிலுமாய் இருக்கின்ற இந்த அருமையான சகோதரர்கள் யாரையும் நோக்கி பார்த்து இவர்கள் யாராவது ஒருவரை பற்றி கூறுங்கள். பிலடெல்பியா சபையைச் சேர்ந்த இங்கிருக்கின்ற சகோதரர்கள், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சகோதரர்கள், இவர்களை காட்டிலும் அருமையான மனிதர்கள் யார்? எங்கே இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஜாக் மூர் அவர்களை காட்டிலும் ஒரு அருமையான மனிதன் யார் என்று எனக்கு சொல்லுங்கள். அதை எனக்கு சொல்லுங்கள். அவர்கள் யாவரும் அவரை சார்ந்தவர்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. தீவிரவாதியை நீங்கள் இரு சாராரிலும் பார்க்கலாம். ஜனங்கள் அங்கேதான் சுட்டி காட்டுகிறார்கள். சாத்தானும் அங்கேதான் சுட்டி காட்டுகின்றான். ஆனால் அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளே. தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபையினாலே மட்டும் இல்லாதிருக்குமானால் நாம் எல்லாரும் நம்முடைய பேதங்களினாலும் விவாதங்களினாலும் அழிந்து போயிருப்போம். அது முற்றிலுமா சரியே. ஆனால் தேவனுடைய கிருபையானது நம்மை ஒன்றாய் இணைத்து கட்டுகிறது. கிறிஸ்தவ அன்பிலே நம்முடைய இருதயங்களை கட்டுகின்ற அந்த கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ற பாடலை நம்மால் பாட முடிகின்றதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அப்படியானால் நமக்கு தேவையா இருப்பதெல்லாம் அறிவையாகும். ஆக என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த சபையின் பொது மேற்பார்வையாளர் என்னை அழைத்து என்னிடம், நேற்று இரவு நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா என்று சொன்னார். அங்கே என்னுடைய 2வது நாள் கூட்டத்தண்டு அப்படி சொன்னார். நான் என்ன, ஒரு அருமையான கூட்டம் இருந்ததே என்றேன். உன்னுடைய பீடத்தின் மேல் அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் பாவியானவன் என்றார். நான் சொன்னேன், அது எனக்கு தெரியாதே என்று. அவர் திருவாளர் பெட்டிதான் என்றார். நான் சொன்னேன், ஓ பாவியா, ஏன்? அவர் ஒரு அசம்பிளிஸ் கார்டு போடுகிறாச்சே, சகோதரனாச்சே என்று அவர் சொன்னார். அவர் இன்னமும் பாவியாய்தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சரியான விதமான ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளவில்லை என்று நான் சொன்னேன். சகோதரனே, ஏன் என்று ஜெபித்து கூறுங்கள். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாரே என்று அவர் சொன்னார். சகோதரன் பிரண்ணம் பேதுரு என்ன கூறினான்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகையினால் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். நான் சொன்னேன், சகோதரனே, சூத்திரம் அதுதானா என்றேன். அவர் அதற்கு அதுதான் சூத்திரம் என்றார். நான் சொன்னேன், தேவன் தம்முடைய சொந்த ஆப்பிள் வாகனத்தை அப்போஸ்தலர் 10:44 தலைக்கீழாக்கிவிட்டார். ஏனென்றால் இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்கள், அவர்கள் ஞானஸ்தானமே பெறவில்லை. அப்படியானால் குணப்படாத ஜனங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரா என்றேன். உலகத்தில் இப்பொழுது நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்றேன். அவர் சொன்னார், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஒரு சிறிய வட்டத்தை வரைந்து உங்களை வட்டத்துக்கு வெளியே விட்டு வரையப் போகிறோம். நான் சொன்னேன், அப்படியானால் நான் இன்னொரு வட்டத்தை வரைந்து உங்களை மறுபடியும் அதற்குள்ளாக்கப் போகிறோம். உங்களால் என்னை வெளியே விட்டு வரைய முடியாது. ஏனென்றால் நான் உங்களை நேசிக்கிறேன். பாருங்கள், உங்களால் அப்படி செய்ய முடியாது. உங்களை சேர்ந்து அங்கு இருக்கின்ற சகோதரர்கள் அநேகரின் நேசிக்கும் விசுவாசிக்கும் செய்கிறார்கள். அவர்கள் எப்படியும் வருவார்கள், அவர்கள் வருவார்கள். உங்களால் என்னை வெளியே தள்ளி வரைய முடியாது. நீங்கள் என்னை வெளியே தள்ளி வரைந்தால் நான் திரும்பவுமாக உங்களை உள்ளே வைத்து வரைந்து விடுவேன்
என்று சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு வட்டத்தை போடும்போது தேவன் தம்முடைய கிருபையினால் ஒரு பெரிய வட்டத்தை நான் வரைய செய்து உங்களை மறுபடியும் உள்ளே இழுத்துக் கொள்வேன். அது சரியே, அவர்களை மீண்டும் உள்ளே வைத்து வரைந்து விடுவேன். ஓ சகோதரனே, இதை நான் கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்வேனாக. நான் இங்கே உங்களை காக்க வைக்கிறேன் என்பதை அறிவேன். முடிக்க வேண்டிய நேரம் ஏற்கனவே கடந்தாயிற்று என யூகிக்கிறேன். ஆனால் இதை மட்டும் நான் கூறட்டும் பாருங்கள். நான் அந்த மனிதனிடத்தில் சொன்னேன், நீர் அன்பை உடையவராய் வேத வார்த்தைகளை பிரசங்கித்து அதை விசுவாசித்து இயேசு மாத்திரம், இயேசுவின் நாமத்தில் மாத்திரம் ஞானஸ்தானம் உண்டு என்று பிரசங்கித்து சொல்லாமல் இருக்குமட்டாய் நான் உன்னோடு ஒத்து இருப்பேன். இல்லையா, அப்படி என்றால் நான் நிச்சயமாக ஒத்துப்போக மாட்டேன். ஏனென்றால் நான் அநேக இயேசுக்களை கண்டிருக்கிறேன். இயேசு என்ற பெயருடைய ஜனங்களை ஆப்பிரிக்கா முதலாண்டங்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் உபயோகிக்கும் வரைக்கும் நான் உங்களோடு கூட ஒத்து இருப்பேன். அதெல்லாம் சரிதான், நான் உங்களோடு கூட ஒத்திருப்பேன். அது சரியாக வர வேண்டுமானால் நான் நினைக்கிறேன் நீங்கள் முதலாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியை போட வேண்டும் என்று நான் சொன்னேன், நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று. ஆனால் அவர் இல்லை இல்லை இல்லை, அது திருத்துவமாய் திருத்துவத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், அதுவும் திருத்துவம் அல்ல, அது ஒரே தேவன் மூன்று அலுவலகங்களில் என்பதாகும். அது மூன்று தேவர்களின் திருத்துவம் அல்ல. நமக்கு மூன்று தேவர்கள் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அப்படியாய் ஒரு காரியம் கிடையாது. வேதத்தில் அப்படி போதிக்கப்பட்டிருக்கவில்லை. ஒரே ஒரு தேவன் தான் அங்கே இருக்கிறார். ஓ இஸ்ரவேலை கேள், நானே உன் தேவனாகிய கர்த்தர், ஒரு தேவன். முதலாம் கற்பனை, எனக்கு முன்பாக உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நிச்சயமாக அவர் ஒரே தேவன், மூவர் அல்ல. அது அதனுடைய ஒரு கத்தோலிக்க கருத்து. அது கத்தோலிக்கத்திலிருந்து புறப்பட்டு லூத்தரன்களுக்குள் சென்று இப்படி வழிபடியாய் வந்து இப்போது ஜனங்கள் மத்தியில் உண்டான ஒரு பொதுவான கருத்தாய் நமக்கு மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள் என்பதாய் இருக்கிறது. அதனால் தான் இந்த சுவிசேஷமானது யூதர்களுக்கு ஒருபோதும் போகாது. இதை நான் அன்றொரு நாள் காலையில் அங்கே இருந்த ஒரு யூத மிஷினரிக்கு தீர்க்கு தரிசனமாய் சொன்னேன். ஒரு திருத்துவ தேவனை உங்களால் ஒருபோதும் ஒரு யூதரிடம் கொண்டு போக முடியாது. உங்களால் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. அவர் அப்படியாயும் இல்லை. அவர்களுக்கு அதை காட்டிலும் மேலான அறிவு இருக்கிறது பாருங்கள். அவர்களுக்கு அதை காட்டிலும் வேதத்தை குறித்து அதிகமாக தெரியும். ஆனால் ஒரு யூதனுக்கு ஒரு திரியேக தேவனாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் அதே யெகோவா தான் என்பதை மட்டும் அவன் அறிந்து கொள்ளும்படியா செய்ய கூடுமானால் அவன் அதை அப்பொழுதே ஏற்றுக்கொள்வான். நிச்சயமாக அது காரியம் பாருங்கள். நான் இவை யாவற்றையும் விசுவாசிக்கிறேன். யோசேப்பு கூறினது போன்று சகோதரர்களே, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஏனென்றால் தேவன் இதை செய்தார். பார்த்தீர்களா? ஆகையினால் இந்த வேலையின் நேரமானது வரை காத்திருக்கும்படியாய் காரியம் இப்படியாய் இருக்கிறது, அவ்வளவுதான். ஏனென்றால் நம்முடைய புறஜாதியாரின் காலமானது முடியும் தருவாயில் இருக்கிறது. முழு இருதயத்தோடும் நான் அதை நம்புகிறேன். அவ்விதமாய்த்தானே சகோதரர்களை நீங்களும் காணுகிறீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற இந்த கூட்ட ஜனத்தை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நோக்கி நடத்த நான் முயற்சிக்கிறேன். ஆனி மெக்பர்சனின் கூட்டத்தார், அவள் என்ன செய்தார்? அவள் ஒரு முதலாவது ஒருத்துவ காரியம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பின்னர் வெளிவந்து அசம்பிளிஸ் என உருவானது. அதற்கு பின்னர் அதனின்று அவர் பிரிந்து வெளியே வந்து தன்னை ஒரு வித்தியாசப்பட்ட ஒன்றாய் ஸ்தாபித்துக் கொண்டார். இங்கே சமீபத்தில் ஒரு சிறிய கூட்ட ஜனத்தை சேர்த்துக் கொண்டார். நான் ஓ எல் ஜாகர்ஸின் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நாம் யாவருக்கும் ஓ எல் ஜாகர்ஸை தெரியும். அசம்பிளிஸ் ஆப் காடின் பொது ஆலோசனை சங்கத்தை ஸ்தாபித்தவர் தான் அவருடைய தகப்பனார். ஓ எல் ஒரு மகத்தான மனிதன், ஒரு மகத்தான பிரசங்கியார். சமீபத்தில் நான் அவரிடம் சொன்னேன், சகோதரன் ஜாகர்ஸ், நீர் செய்கின்றது போன்று என்னால் மட்டும் பிரசங்கிக்க முடியுமானால் எனக்கு ஒரு சுகமளிக்கும் ஆராதனை கூட தேவை இருக்காது என்று. ஆனால் அவரிடம் அந்த எல்லா ரத்தமும் தாட்சரசம் போன்றதான காரியங்களை துவங்கிற நேரத்தில் அதை அவர் உடையவராயிருந்தார். உங்கள் உணர்ச்சிகளை அதனால் நான் புண்படுத்துவது போல் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, அதெல்லாம் பரவாயில்லை. ரத்தம் வரும்படியாக செய்யவும், தாட்சரசம் வரும்படி செய்யவும், அல்லது எண்ணெய் மற்றவைகள் வரும்படியாக செய்யவும் தேவனால் முடியும். என்ன வேண்டுமானாலும் அவரால் கொண்டு வர முடியும். ஆனால் அவைகள் பாவங்களை நீக்காதே. இல்லை ஐயா, இல்லை ஐயா, நீக்காது. நிச்சயமாக கிரயம் கொடுத்து மீட்கப்பட்ட தேவனுடைய சபையானது இனி பாவம் செய்யாதபடி ரட்சிக்கப்படும் மட்டா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமானது தன்னுடைய வல்லமையை ஒருபோதும் இழந்து போகாது. நான் சகோதரன் ஜாகேஷ் என்றேன். நான் அவரை கொண்டு போனேன். நான் அவரை தொலைபேசியை அழைத்தேன். நான் அப்போது கிறிஸ்தவ வர்த்தக புருஷரோடு இருந்தேன். நான் சொன்னேன், சகோதரன் நோயல்,
அவர், இந்த உலகத்தில் இப்போது நீ எங்கே இருக்கின்றாய் என்றார். நான் அங்கே ஒரு சிறிய குறைந்த வாடகை உள்ள ஒரு விடுதியில் இருந்தேன், அவர்கள் உன்னை அங்கே தங்க வைத்தால் என்று நீ கூறுகின்றாயா என்றார். நான் சொன்னேன், என் விருப்பத்தின்படி அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று. நான் உங்களிடத்தில் வந்தபோது நீங்கள் என்ன செய்தீர்கள், என்னை நீங்கள் அந்த ஸ்டாட்லர் ஹோட்டலில் தங்க வைத்தீர்கள். நான் அங்கே அந்த மூலையில் நிற்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் என்னை அங்கே மேஜையில் உட்கார வைத்தார்கள். எனக்கு எந்த கத்தியை உபயோகப்படுத்துவது அல்லது ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியாது. ஒரு கோட்டை அணியாமல் அங்கே கீழே இறங்கி போனேன். அவர்களும் என்னை வெளியே விரட்டி விரும்பினார்கள். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறியாதவனாயிருந்தேன் என்றேன். அவர்கள் அவ்வளவு ஏழைகளால் இருப்பார்களாயின் நான் உன்னை அங்கே அழைத்து போகிறேன் என்றார். நான் சொன்னேன், அப்படி இல்லை ஐயா, நீர் பணம் செலவழிக்க கூடுமானால் உம்மோடு கூட ஒரு ஸ்டீக்கை சாப்பிட வேண்டும், அதைதான் நான் செய்ய விரும்புகிறேன் என்று. அவர் அதற்கு சரிதான் என்றார். ஆக அதன் பின்னர் நாங்கள் வெளியே இடத்திற்கு போய் அங்கே உட்கார்ந்தோம். நான் சொன்னேன், சகோதரன் ஜாகர், நான் உண்மை உண்மையாகவே பாராட்டுகிறேன். அவர் என்னுடைய ஒரு அருமையான நண்பர், ஒரு வரவேறு பெற்ற சகோதரர். அவருடைய ஒரு சிறிய கைப்பிரதி என்னிடம் இருக்கிறது. அதில் கடல் கடந்து வந்ததான அந்த ஸ்திரீ, கைகளில் ரத்தம் மற்றவர்களுடையதாய் இருந்ததான அந்த ஸ்திரீயை பற்றி அதில் எழுதியிருந்தது. ஆகவே அதை இங்கே என்னிடமாய் வைத்திருந்தேன். அதை அவர் ஒருமுறை மறுக்க வேண்டும் என்று விரும்பினேன். பின்னர் நான் அதை அவருடைய தாளிலே வைத்திருந்தேன், உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், நீங்கள் நேராக எங்கே போகிறீர்கள் என்பதை நான் கவனித்து விட்டேன். ஒரு மகத்தான எழுப்புதல் நடத்தப் போகின்றேன். ஏனென்றால் வியாபார புருஷர்கள் அங்கே என்ன வைத்து அங்கே கூட்டம் நடத்தி விட்டார்கள். நிச்சயமாக ஜனங்களுக்கு தெரியும் போல் இருக்கிறது. மேடையின் மேல் காரியங்களை பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்த கூடுமானால் சகோதரர்களே, மற்ற இடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவரால் எனக்கு கூற முடியாதா? என்னால் உங்களுக்கு வார்த்தை விடாமல் சொல்லி அதை இங்கு இருக்கின்ற சகோதரன் கால்சன் மூலமாக நிரூபிக்க முடியும். நேற்று அந்த கூட்டத்தில் நான் உட்கார்ந்து கொண்டு இந்த காலையில் இங்கு என்ன நடக்கும் என்று இந்த சகோதரத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன். அது சரி, சரியாக அப்படியே புரிகின்றதா? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னை தட்டி எழுப்பி அந்த ஜன்னலண்டை கொண்டு போய் நிறுத்தி நில் என்று கூறினார். அந்த ஜன்னலண்டை போய் நோக்கி பார்த்தேன். சரியாக அப்படியே இதை அவர் எனக்கு காட்டினார். நான் சொன்னேன், இப்போ சகோதரர்களே, நான் இதை சரியாக அப்படியே காண்பித்தேன் அங்கே, புரிகின்றதா? ஏன், அவர்கள் அறியத்தான் வேண்டும். இங்கே சமீபத்தில் சேட்டக்கோவில் எழும்பி நின்று சகோதரன் பெண்ண ஒரு தீர்க்கதரிசி என்று கூறினான். நான் அப்படியா இருக்கிறேன் என்று உரிமை பாராட்டுகிறதில்லையே. ஆனால் அவன் சொன்னான், பகுத்தறிதல் மேடையில் கிரியை செய்யும் போது பகுத்தறிதலின் ஆவியின் கீழ் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். ஆனால் அவருடைய உபதேசமோ விஷயமாய் இருக்கிறது, அதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. கல்வி அறிவுள்ள ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்வானா என்று நான் கருதினேன். ஒரு தீர்க்கதரிசி என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தையின் தெய்வீக வெளிப்பாட்டை அளிக்கும் ஒருவன் என்பதாகும். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனத்துக்கு வந்தது, உங்களுக்கு புரிகின்றதா? அது அவ்வளவுதான். அது இங்கேயும் அல்ல, சொல்வதற்கும் அல்ல. ஆனால் எப்படி இருந்தாலும் சகோதரன் ஜேகஸ், ரத்தத்தை உடைய அந்த ஸ்திரீயை குறித்து நான் பார்த்தேன் என்று சொன்னேன். அவரோ, சகோதரன் பிரணம், அது நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு அபூர்வமானது என்றார். நான் சொன்னேன், சகோதரன் ஜேகஸ், நான் உம்மை நேசிக்கிறேன். முதலாவதாக என்னுடைய கரத்தை நீர் எடுத்து உம்முடைய கரத்தில் வையும், நாம் சகோதரர் என்று நாம் சொல்வோமாக என்று அவர் சொன்னார். நிச்சயமாக. இப்பொழுது விஷயம் என்ன? எனக்கு தெரிந்துள்ள வல்லமையான பிரசங்கிமார்களுள் நீர் ஒருவர். தேவனுடைய கருத்தில் நீர் என்ன ஒரு கருவியாயிருக்கிறீர்? அவர் சொன்னார், நன்றி சகோதரன் பெண்ணாம், நீர் உண்மையாகவே தாழ்மை உள்ளவர் என்று. நான் சொன்னேன், நான் தாழ்மை உள்ளவனாய் இருக்கும்படியாக அதை நான் சொல்லவில்லை. நீர் தேவனுடைய ஊழியக்காரன் என்று நான் விசுவாசிக்கும் காரணத்தால் அதை கூறுகிறேன் என்று. ஆனால் நான் சொன்னேன், சகோதரன் ஜாகர்ஸ், நீர் அதிகமாக புறம்பே ஓடுகின்றீர். நீர் சொல்லுவதற்கு ஈடுகட்ட உம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று. அசம்பிளிஸ் ஆஃப் காட் இன்னும் மற்றவர்களுக்கும் இந்த சுகமளிக்கும் ஆராய்வின் பேரில் உங்களுடைய காரியங்களும் இங்கேதான் இருக்கிறது. நான் உங்கள் மேல் குற்றம் சுமத்தவில்லை. அநேகம் சொல்லப்படுகிறது, இங்கோ தாமி இருக்கிறார், ஒரு நல்ல சகோதரன், அவர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்று நாம் அறிவோம். ஆனால் தெய்வீக சுகமளித்தல் என்ற பெயரின் கீழ் இன்றைக்கு இந்த தேசத்தில் அவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன. ஆகவே பட்டணத்தில் என்னுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் இருக்கிறதில் வியப்பொன்றுமில்லை. அவர்கள் வந்து ஜனங்கள் ரத்தம் கசியும்படி செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது? நீர் உங்களுடைய மேடையிலிருந்து உங்களுடைய சொந்த பீடத்திலிருந்து செய்வதை காட்டிலும் ஒரு துளி கூட அதிகமாக ஜனங்களுக்கு கொடுக்காதீர்கள். சகோதரர்களே, நீங்கள் சரிதான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சரிதான். நான் மார்ட்டின் லூத்தருடைய சரித்திரத்தை வாசித்துக் கொண்டிருந்தது போன்று அது கூறுகிறது. கத்தோலிக்க சபையை எதிர்த்து நின்று அதை சமாளித்து போனார் என்றால் அது ஒன்றும் அதிசயமல்ல. அவருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அவருடைய எழுப்புதலுக்கு பின்னர் வந்த பைத்தியக்காரத்தனமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே அவர் தன்னுடைய தலையை மேலாய் தூக்கி நடக்க முடிந்ததென்றால் அதுதான் பரம ரகசியமாயிருக்கிறது. அந்த அபூர்வமான காரியமான செய்யப்பட்ட பின்னர் விருத்த சேதனம் இல்லாதது பின்தொடர்வது எகிப்தில் சம்பவித்தது போன்று. அது எப்பொழுதும் தேசத்தில் தொல்லையே விளைவித்துக் கொண்டிருந்தது. நாம் அங்கே வெளியே போகும்போது நாம் அதை அறிந்து கொள்வோம். அவர்கள் கோராவை எழுப்பினார்கள், தேவன் அதை அழைத்து போட வேண்டியதாயிற்று. ஆனால் சகோதரர்களே, நான் உங்கள் மேல் குற்றம் சுமத்தவில்லை. சகோதரன் ஜாகர்ஸ் அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்று என்னிடம் கூற முயற்சித்தார். அதற்கு பின்னர் அவருடைய சொந்த பத்திரிகையில் அதை நான் கண்டேன். நான் சொன்னேன், சகோதரன் ஜாகர்ஸ், நான் ஒரு 7வது வகுப்பு வரை படித்தவன், ஆனால் நீரோ டாக்டர் ஆப் டிவினிட்டி பட்டம் பெற்றவர், ஒரு வழக்கறிஞராக இருக்க படித்தவர், அசம்பிளிஸ் ஆப் காட் என்ற சுத்தமான ஒழுக்கமான சபையின் மத்தியில் வளர்க்கப்பட்டவர், அந்த விசுவாசத்தை ஸ்தாபிக்க உடைய தகப்பனார் உதவி செய்தவர், ஆனால் நீரோ வழிவிலைக்கு போய்க் கொண்டிருக்கிறீர், அது ஊமை பொறுத்தது என்றேன். அது அதை செய்ய விரும்புகின்றதே எந்த மனிதனையும் பொறுத்ததா இருக்கிறது. நான் அங்கே ஒன்றும் வரம்பு வைக்கவில்லை. ஆனால் உங்களை போன்றதான ஒரு கருவி என்று வரும் பட்சத்தில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஜெயிக்கக்கூடிய நீர் உணர்ச்சிகளின் மேல் உம்முட ஊழியத்தை கட்டும் பட்சத்தில் நீர் அந்தவிடமான ஒரு தூணை எழுப்பி அதற்கு ஈடுகட்ட உம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் கொஞ்சம் கழித்து அது விழுந்துவிடும் என்றேன். நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு ஒத்ததாய் வேதவாக்கியங்கள் இருக்க வேண்டும் என்று கூறினேன். வேதவாக்கியங்கள் இருக்கிறதே என்றார். நான் அதை காட்டும் என்றேன். அவர் சரி சகோதரன் என்ன பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்று கூறினார். நான் சொன்னேன், யாரிடத்திலாவது ரத்தம் வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்தார், இன்னும் இதுபோன்று காரியங்களை வேதவாக்கியிலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள் என்று. என்னை அவரிடத்திலிருந்து வெளியே வருகிறது. நீ சொன்னீர், அந்த எண்ணெய் தெய்வீக சுகம் அடைவதற்காக என்று. நீ சொன்னீர், அந்த ஸ்திரீயின் ரத்தம் தேசங்களின் ரட்சிப்புக்காக இருக்கிறது என்று. நான் சொன்னேன், அது அந்த விடமாய் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு என்ன சம்பவித்தது? அது நீக்கிவிடுகிறதே. அதற்கு எதிராக இருக்கின்ற எதுவும் அந்தியாயிருக்கிறது. அது அதற்கு எதிராயிருக்கிறது. அது ஒரு அந்தி கிறிஸ்துவின் உபதேசமாயிருக்கிறது என்றேன். அதற்கு அவர், ஓ சகோதரன் பெண்ணாம், ஒரு நாளில் அதை நீர் ஏற்றுக்கொள்வீர் என்றார். நான் சொன்னேன், நான் அண்டவிடமாக ஒருபோது கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நம்புகிறேன் என்று. இப்பொழுது சகோதரனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நீர் என்னுடைய சகோதரன். சகோதரன் ஜெயகேஷ், நீர் ஒரு கிளையின் மேல் ஏறப்போகின்றீர், கொஞ்சம் கழித்து உன்னால் அதிலிருந்து இறங்கவே முடியாது. உன்னுடைய சபைக்கு திரும்பி வா. திரும்பி வந்து சுவிசேஷத்தோடு சேர்ந்து நில். நான் சொன்னேன், உணர்ச்சிகளின் மேல் அதை கட்டாரே என்று. சகோதரன் ஜெயகேஷ் நித்திய ஜீவனுக்கு என்று ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்றும், ஒவ்வொரு முறை ஞானஸ்தானம் கொடுக்கும் போதும் இவர்கள் ஒரு வாலிப பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ திரும்புகிறார்கள், அவர்கள் மாறிக்கப் போவதே இல்லை என்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆக அவன் இப்பொழுது அந்த கிளையின் முறையில் இருக்கிறான். சாவு கடலிலிருந்து விட்டமின் ஜீவசத்து பிள்ளைகளை கொண்டு வருவது போல் உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் சகோதரனை அறிவாகத்தானது இருக்கிறது. அந்த சிறிய உணர்ச்சிகளின் மேல்தான் அவன் ஆரம்பித்தான். இந்த சபைகளோடைய இங்கிருக்கின்ற மனிதர்களே, பட்டணத்திற்குள் வருகின்ற இது போன்றதான காரியங்களை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் பிசாசு அதிபுத்திசாலி என்று. அதுபோன்ற காரியங்களை அவன் தனக்கு சாதகமாக்கிக் கொள்கிறான். அவன் அதை பெரிது பண்ணுவான். ஜனங்களை அதில் சிக்க வைத்து சபைகளுக்குள் குழப்பங்கள் முதலாளிகளை கொண்டு வருவான். ஆனால் அது அப்படிப்பட்டதல்லவே. நீங்கள் எவ்வளவுதான் சரியாயிருந்தாலும் சரி, என் சகோதரனே, நாம் தவறி போகிறதும் தவிர்க்கப்படுகிறதுமான ஒரு காரியம் இங்கே இருக்கிறது. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் எவ்வளவுதான் சரியாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் வேதவார்த்தையின் பிரகாரமாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவுதான் தேவனுடைய வேதத்தை குறித்து அறிந்திருந்தாலும் சரி, முழு வருட வர்க்கத்துக்காகவும் எல்லாருக்காகவும் என்னிடத்தில் தேவனுடைய ஆவியும் அன்பும் என் இருதயத்தில் இல்லை என்றால் என் துவக்கமே தவறாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13 பவுல் கூறுகிறான், எனக்கு சகல அறிவும் இருந்தாலும், பாருங்கள், சகல தேவ ரகசியங்களை அறிந்திருந்தாலும், பாருங்கள், எல்லா காரியங்களை அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அது தேவனிடத்தில் பேசுகிறவர்களை குறித்தும் எப்போதும் வியாக்கியானம் பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. நான் பாஷைகளை பேசினாலும் அசலான மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆகையினால் எனக்கு சகல தேவ ரகசியங்களும் அறிந்திருந்து அவைகளையெல்லாம் வரிசையாக எழுதி ஒன்றோடொன்று பொருந்துமாறு செய்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அது எனக்கு என்ன நன்மையை செய்ய போகிறது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அதனால் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். அசம்பிளிக்காரர்கள் ஒருத்துவக்காரர்கள் மேல் அன்புள்ளாய் இருந்தால், ஒருத்துவக்காரர்கள் அசம்பிளிக்காரர்கள் மேல் அன்புள்ளாய் இருந்தால், தவறாக இருந்தாலும் அல்லது சரியாக இருந்தாலும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய கருத்து தவறாக இருந்தால் அல்லது உங்களுடைய உள்ளெண்ணம் தவறாக இருந்தால் அப்பொழுது உங்களுடைய துவக்கமே தவறாக இருக்கிறது. அது சரிதானே? பாருங்கள், நான் மனுஷ பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஏனென்றால் தேவன் அன்பாயிருக்கிறார், நாம் அதை அறிவோம். அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் விசுவாசிக்கிறேன். யாரோ சொன்னார்கள், சகோதரன் பிரணம், அந்நிய பாஷை முன்னடையாளம் என்று விசுவாசிப்பதில்லை என்று. அதை குறித்து இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் அதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பரிசுத்த ஆவியின் ஒரு பகுதியை பெற்றுக் கொள்கிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் மத்தேயு 5:24 இயேசு இவ்விதமாய் கூறுகிறார். பரிசுத்த யோவான் 5:24 நினைக்கிறேன், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் கூறுகிறார். ஒரே விதமான நித்திய ஜீவன் தான் இருக்கிறது. அவன் ஆச்சரிய தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே அழைத்துக் கொள்ள முடியாது என்று நான் நம்புகிறேன். தேவன் தான் அவனை அழைக்க வேண்டியதாயிருக்கிறது. அப்படி தேவன் உண்மையாகவே அவனை அழைத்தார் என்றால் நமக்கு தெரியும் சகோதரர்களே, அநேக ஜனங்கள் அந்த விதமாகத்தான் கற்பனை செய்து கொண்டு தேவன் அவர்களை அழைத்ததாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சீக்கிரத்தில் அவர்களுடைய ஜீவியத்தில் அதை கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆனால் அப்படி தேவன் உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் அங்கே இருப்பீர்கள், நீங்கள் அங்கே தரித்து நிற்பீர்கள். புரிகின்றதா? அது ஒன்று பாப்டிஸ்ட் போதுங்கம் அல்ல, உங்களுக்கே தெரியும். பாருங்கள், கை குலுக்கி நித்திய பாதுகாப்பை உடையவர்களா இருக்கிறோம் என்ற இப்படிப்பட்ட காரியங்களில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் அதை ஒருபோதும் விசுவாசிப்பதே இல்லை. அவர்களது விசுவாசிக்க விரும்பினால் விசுவாசிக்கட்டும். அப்படியும் அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று நான் இன்னமும் கூறுகிறேன். இன்று காலையில் நான் ஒரு துண்டு பை ஆகாரத்தை சாப்பிடுவதாக இருந்தால் இப்பொழுது ஏறக்குரிய பகல் உணவுக்கான நேரமாயிற்று. நான் செரி பை பலகாரத்தை சாப்பிடலாம், நீங்கள் ஆப்பிள் பை பலகாரத்தை சாப்பிடலாம். ஆனால் நாம் இருவரும் பை பலகாரத்தை தான் சாப்பிடுகிறோம். புரிகின்றதா? ஆக நாம் இருவரும் பை பலகாரத்தை புசிக்க மாட்டாய், அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. அந்த விதமாகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஒருத்துவக்காரராக இருக்க விரும்பினால் ஒருத்துவக்காரராக இருங்கள். நீங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காடாக இருக்க விரும்பினால் அப்படியாகவே இருங்கள். நீங்கள் ஒரு பாப்டிஸ்டாகவோ பிரஸ்பிட்டீரியன்களாகவோ இருக்க விரும்பினால் என்னவாய் வேண்டுமானாலும் இருங்கள். ஆனால் அதில் ஒரு கிறிஸ்தவர்களாக இருங்கள். நீங்களே அதை ஆராய்ந்து பாருங்கள். ஆனால் ஒருவரோடொருவர் நேரமை கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இந்த சிறிய காரியங்கள் இவைகள் எல்லாம் பொருத்தமாய் ஒன்று சேர்ந்துவிடும். அது சரியே, இவைகள் எல்லாமாக பொருத்தமாக சேர்ந்து அந்த ஒரு இடத்திற்கு வரும். பின்னர் நாம் என்ன செய்தாலும், நம்மால் எத்தனை அற்புதங்களை செய்து காட்ட முடிந்தாலும், நம்மால் எத்தனை மலைகளை பெயர்க்க முடிந்தாலும், அல்லது அது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நாம் நேசிக்கிறோம் என்ற அந்த ஒரு இடத்திற்கு கட்டத்துக்கு வருமட்டாய் போலி விசுவாசம் அல்ல, உண்மையும் ஒருவருள்ளொருவர் அன்பு கூறுதல் என்பதற்கு வருமட்டாய் நாம் ஒன்றுமில்லை. நாம் எல்லா சகோதரர்களும் நேசிக்கும் பொழுது அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பாதகமில்லை. நாம் அவர்களை நேசிக்கிறோம். நேசிப்பது போல பாவனை செய்வதல்ல, ஏனென்றால் அது ஒரு பக்தியுள்ள கருத்து என்று நாம் அறிவோம். அப்படித்தான் நாம் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற காரணத்தால் அப்படி செய்கிறோம். பின்னர் நீடிய பொறுமை, ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளுதல். நான் நினைக்கிறேன் கொலோசேயர் 3:9 என்று அங்கே எங்கேயோ கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை வேத வார்த்தைகளை தவறாக நான் கூறலாம், ஆனால் அது இப்படி கூறுகிறது. அதாவது நாம் கிறிஸ்தவர்கள் ஆன பின்பு ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளக் கூடாது. பார்த்தீர்களா? நாம் ஒருவருக்கொருவர் மரியாதையும் கனத்தையும் செலுத்த முயற்சிக்கும் போது நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க முடியாது. பாருங்கள், நம்மால் அதை செய்ய முடியாது. நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க முடியாது. நாம் தேவனை கனப்படுத்தியாக வேண்டும். பாருங்கள், அவரை கனப்படுத்துங்கள். என் சகோதரர்களே, நம்புங்கள், நிச்சயமாக அன்புதான். ஆனால் மரியாதையும் கௌரவமும் தேவனுக்கு போக வேண்டியவைகள். ஆனால் ஒருவர் பேரில் ஒருவர் நம்பிக்கையும் விசுவாசம் உடையவளாயிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். புரிகின்றதா? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இன்று காலையில் நான் உங்களிடத்தில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினால் நான் உண்மையாகவே நேசிக்க வேண்டும். அப்படியாக இல்லாதிருக்குமானால் நான் ஒரு மாய்மாலக்காரனாய் இருக்கிறேன். சரியாக அப்படியேதான். இப்பொழுது சகோதரர்களே, இந்த வரிசையில் சகோதரன் டாமி, நான் இதில் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு நொடியில் ஏதோ காரியத்தை சகோதரன் டாமி சொல்லும்படியா இங்கிருக்கிறார். ஆனால் நான் உங்கள் மத்தியில் வந்திருப்பதனால் இப்பொழுது இதை ஒருவேளை கூறுவேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் மரியாள் என்று அழைக்கப்பட்ட கன்னிகையின் மேல் நிழலிட்டு அவளுக்குள் ஒரு இரத்த செல்லை சிருஷ்டித்தார். அது இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தது. தேவகுமாரனாகிய அந்த வாசஸ்தலத்துக்குள் தான் மாம்சத்தில் தேவன் தம்மை தாமே திரையிட்டுக் கொண்டு நமது மத்தியில் அவர் தாமே வெளிப்பட்டார். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கினார். நம்முடைய பாவங்களை நீக்குதலுக்காக அந்த இரத்த செல்லானது கல்வாரியில் உடைக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானது அவருக்குள்ளிருந்து வெளியேறி திரும்பி சபையின் மேல் வந்தது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து லோகோஸ் இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிறார். அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நமக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்மை தாமே சிறு பகுதிகளாக பிரித்து நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஜீவனை கொடுத்து நாம் யாவரும் ஒரு கூட்ட ஜனமாய் தேவனுடைய சபையாய் இருக்கும்படி செய்தார். நான் வழக்கமாக குதிரை சவாரி செய்வேன் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய தகப்பனாரும் குதிரை சவாரி செய்வதில் ஒரு பெரும்புள்ளி. நான் வழக்கமாக குதிரை சவாரி செய்வேன். ஆரப்போ பள்ளத்தாக்கு அல்லது தொல்லைப்பிடித்த நதி அருகே உள்ள ஆரப்போ மாட்டு பண்ணையில் மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தோம். ஆரப்போட் கூட்டு சங்கம் அந்த பள்ளத்தாக்கில் மேய்த்துக் கொண்டிருந்தது. அந்த பள்ளத்தாக்கில் பண்ணையாளர்களால் அவ்வளவு பெருக்கமான புல்லை வளர்க்க முடிந்தது. ஒரு பண்ணையினால் ஒரு டன் மைக்கோலை கொடுக்க முடிந்தால் அவர்கள் ஒரு மாட்டை அந்த புல்லின் மேலே ஈஸ்ட் பார்க்கிறதுக்கு கீழாக மேய விடலாம். என்னுடைய மகத்தான வேட்டை பூமி அங்கு மேலாக இருக்கிறது. அங்கே நான் ஒருவரிடம் வேலை பார்த்தேன். வசந்த காலத்திலும் ஓய்வின் போதும் என்னால் முடிந்த போதும் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே போய் ஆடை சுற்றி குதிரை சவாரி செய்வேன். சவாரி எனக்கு அதிகமாய் பிடிக்கும். அந்த பள்ளத்தாக்கில் மேலும் கீழுமாய் போவேன். அங்கே ஒரு கூட்ட பண்ணையாளர்கள் இருக்கிறார்கள். அங்கே போகவும் வரவும் அவர்களுடைய மந்தையை மேய்த்துக் கொள்ளவும் அவர்களுக்கு உரிமை இருந்தது. வசந்த காலத்தில் அநேக நேரங்களில் அவர்களுடைய மந்தையை மேய்க்கவும் மடக்கவும் அவர்களுக்கு உதவி செய்வேன். அங்கே ஒரு நகரும் வேலி இருக்கிறது. அதில் அவைகள் நகர்ந்து போய் தனிப்பட்டவர்களின் நிலத்தில் போக முடியாதபடிக்கு பண்ணையின் விஸ்தீரணத்துக்கு அது இருக்கும். பண்ணையின் பாதுகாவலன் அங்கே நின்று கொண்டு அவைகள் உள்ளே போகும்போது அவன் உள்ளே போகும்போதும் அந்த மந்தையை எண்ணி பார்ப்பான். நானே அநேக நாட்களில் மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு திரு கிரைம்ஸ் அவர்களின் மந்தை போகும்போது கவனித்திருக்கிறேன். அவருடைய ஜாதி டயமண்ட் பார் ஆகும், எங்களுடையது டெர்க்கி ட்ராக் ஆகும். எங்களுடைய மந்தைக்கு கீழாக அவர்களுடைய ட்ரைபாட் ஜாதி, ஜாப்ரேஸ், இன்னும் பல ஜாதிகள் இருந்தன. நான் என்னுடைய குதிரை சேனத்தின் மீது காலை மடக்கி போட்டு உட்கார்ந்து கொண்டு அந்த பண்ணை வேலைக்காரன் அவைகளை எண்ணி பார்ப்பதை கவனிப்பேன். நான் ஒரு காரியத்தை கவனித்தேன். அந்த குதிரையின் மேல் இருக்கும் அந்த இனச்சீட்டை குறித்து அவன் அக்கறையாய் பார்ப்பதே இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் அவன் கவனமாய் பார்ப்பான். அது என்னவென்றால் அதன் இரத்த அடையாள சீட்டை. அது ஒரு கலப்பில்லாத ஹேரப்போடாக இருக்க வேண்டும். அப்படியா இல்லை என்றால் அந்த வேலியை தாண்டி அதனால் உள்ளே போக முடியாது. அதன் ஜாதி ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறதில்லை. நான் நினைக்கிறேன் நியாய தீர்ப்பில் அந்த விதமாகத்தான் இருக்கும் என்று. அவர் நம்முடைய இன வர்க்கத்தை குறித்து பார்க்க போகிறதில்லை. ஆனால் அவர் இரத்த அடையாள சீட்டை பார்ப்பார். சகோதரர்களே, நான் தவறுகளை செய்திருக்கிறேன். அநேக காரியங்களை நான் தவறாக செய்திருக்கிறேன். எப்பொழுதாவது நான் வீதியின் பக்கமாக கொண்டு வரப்பட்டால் அல்லது நான் ஏதோ குறிப்பிட்டு கூறினதையோ அல்லது ஏதோ விதமான தவறை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் அல்லது குற்றமாக கருதப்படத்தக்கதான ஒன்றை இன்று காலையில் கூறியிருப்பேனேயானால் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் அல்லது சகோதரி என்ற முறையில் என்னை மன்னியுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நாம் அறிந்து கொள்ளும்படியாக நான் வெறுமனே இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினேன். ஞானஸ்தானம் ஏதாவது கொடுக்க வேண்டியதா இருக்குமானால் சகோதரர்களே, நீங்களே அதை செய்யுங்கள். நான் அதை செய்கிறதில்லை. அப்படி எனக்கு ஏதாவது ஞானஸ்தானம் இருக்குமானால் அந்த விதமாகத்தான் அப்படிப்பட்டதான ஒரு ஞானஸ்தானத்தை தான் நான் கொடுப்பேன். நீங்கள் யாரும் அதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் அந்த நபர்களை சேர்த்துக் கொள்ளலாம். அவர்கள் பிதாகுமார் பரிசுத்தாமின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே யாராவது ஒருவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டி இருக்குமானால், ஆனால் இதுவரை ஞானஸ்தானம் கொடுத்ததில்லை. நான் என்னுடைய சபையில் மட்டும்தான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். அங்கே இருக்கின்ற அந்த ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய சபையில் இருக்கின்ற ஜனங்களுக்கு அந்த விதமாகத்தான் நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் அது பழங்கால மிஷினரி சடங்காக இருக்கின்றது. பண்டைய மிஷினரி பேப்டிஸ்ட் சடங்காக இருக்கிறது. அதுதான் அது. நான் தெய்வீக சுகத்தில் நம்பிக்கை உள்ளவன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நான் நம்பிக்கை உள்ளவன். பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷைகளில் பேசுவதில் நான் நம்பிக்கை உள்ளவன். தேவன் தம்முடைய சபைக்கு கொடுத்த எல்லா வரங்களிலும் நான் நம்பிக்கை உள்ளவன். 100%க்கு 100% நான் அவைகளுக்காக இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கின்ற சூப்பர் டூப்பர் சுகம் அளிப்பதில் பெரும்பாலவர்கள் எனக்கு பங்கில்லை. வேறமேனானை குறித்து ஒரு குறிப்பு மட்டுமே சொல்ல விரும்புகிறேன். அது என்னுடைய வெளியேறப்பட்ட சகோதரன் டாமி ஹிக்ஸை அல்ல. அவர் ஒரு உண்மையான தேவ ஊழியன் என மதிக்கின்றேன். அங்கே இன்னொரு தேசத்தில் இன்னொரு மனிதன் இருந்தான். இந்த தேசத்திலும் ஒரு மனிதன் இருந்தான். அவர் எல்லா நேரத்திலும் தேவனுடைய சூப்பர் டூப்பர் சுகமளிப்பவராக இருந்தார். உங்களுக்கு தெரியும் அது போன்றவை. லூதரன் சபையிலிருந்து எனக்கு அந்த மனிதனை பற்றி ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் பைலில் இருக்கிறது என்று இங்குள்ள என்னுடைய காரியதரிசிக்கு தெரியும். அந்த மனிதனுடைய பெயரை நான் இங்கே குறிப்பிடப் போவதில்லை. ஏனென்றால் அது ஒரு கிறிஸ்தவ முறையாகாது. அந்த மனிதனுடைய கருத்துக்களை நாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதெல்லாம் பரிபூர்ணமாக சரிதான். நான் அவன் நேசிக்கிறேன். அவன் என்னுடைய சகோதரன். ஆனால் அது எந்த நிலைக்கு போயிட்டு என்றால் ஏதோ விதமான ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும், அல்லது அதை எழுப்பிவிட வேண்டும், அல்லது அதை போன்று ஏதாவது காரணம் சம்பவித்தாக வேண்டும் என்ற அளவிற்கு அது வந்துவிட்டது. பாருங்கள், அது ஒன்று பிரயோஜனமற்றது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆக இந்த லூதர ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில், அமெரிக்க சுவிசேஷர்களாகிய நீங்கள் உங்களுடைய சூப்பர் டூப்பர் சுகமளித்தை இங்கே எல்லாருக்குமாக கொண்டு வருகிறீர்கள் என்று இருந்தது. இது ஏதோ எனக்கு ஒரு பூக்கொத்து போன்று காணப்படுகின்றது, ஆனால் தேவனுக்கு தெரியும், நான் அவிதமாய் கருதவில்லை என்று. அதில் அவர் கூறினார், ஆனால் டெபோரா ஸ்டாஸ்லேவ் என்ற குழந்தை மறித்து சில்லிட்டிருந்தது. அதன் தாய் அந்த நாளன்று கலிபோர்னியாவில் அந்த குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தார். அந்த நிலையில் அந்த குழந்தையான சகோதரன் பிரண்ணாமின் கரங்களில் இருக்க அவர் நின்று கொண்டு அதற்காக ஜெபித்தார். அந்த குழந்தை காலை உதைத்துக் கொண்டு கூச்சலிடத் துவங்கியது. அதை திரும்பமாக அவரிடம் கொடுத்தார் என்றிருந்தது. மெக்சிகோவில் நடந்த சம்பவத்தையும் அவர் அறிந்திருந்தார். இந்த முழு சுவிசேஷ வியாபார புருஷரின் சொற்தொடருக்கு ஆதாரம் உள்ளது. வைத்தியனால் கூறப்பட்ட ஏதோ காரியத்தை உடவுகளாக இருக்க வேண்டும். அந்த சிறிய மெக்சிகன் குழந்தை சுமார் காலை 9 மணிக்கு மறித்துவிட்டது. அந்த சம்பவமோ 11 மணியாக நடந்தது. வைத்தியர் அதை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரன் எஸ்பினேசோ, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சகோதரர்கள் அநேகருக்கு அவரை தெரியும். அவர் போய் வைத்தியரிடமிருந்து அந்த காலையிலேயே மறித்தது என்று எழுதி வாங்கி வந்தார். அங்கே இருந்த ஜனங்களுக்கு மேலாக நானோ தரிசனத்தை கண்டேன். அச்சமயத்தில் 20,000 கத்தோலிக்க ஜனங்கள் மெக்சிகோ பட்டணத்தில் கிறிஸ்துவிடம் வந்தனர். நான் சொன்னேன், நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம், எனக்கு தெரியாது, நானோ தரிசனம் கண்டேன் என்று. அங்கே பில்லி அவனுடன் இருந்த 30 அல்லது 40 உதவியாளர்களுடன் பிள்ளையை கையில் வைத்துக் கொண்டு ஜெப வரிசையை உடைத்துக் கொண்டு அக்கூட்டத்தின் மத்தியில் வருகின்ற அவளை தடுத்து நிறுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவர்களுடைய கால் சந்துக்குள் நுழைந்து இப்படியாய் அப்படியாய் பலவிதமாய் முன்னேறி வந்தாள். ஆக முடிவிலே நான் ஜாக்மூர் அவர்களை அனுப்பி போய் அந்த பிள்ளைக்காக ஜெபியுங்கள் என்றேன். சொல்லி நான் அப்படியே திரும்பி பார்த்தபோது தரிசனத்தை கண்டேன். ஒரு மெக்சிகன் குழந்தை சிரித்துக் கொண்டிருக்கிறதை கண்டேன். நான் ஜாக்மூரிடம், 1 நிமிடம் இரும், அந்த பிள்ளை என்னிடம் கொண்டு வாரும் என்றேன். புரிகின்றதா? அந்த நாள் முழுவதுமாக மழை பெய்து கொண்டே இருந்தது. நான் என் கரத்தை அந்த துப்பட்டியின் மேல் வைத்தேன். அந்த நிலையில் அவர்கள் அங்கே விடியற் காலையிலிருந்து நின்று கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது 11 மணி ஆகிவிட்டது. நான் என் கரத்தை அந்த பிள்ளையின் மேல் வைத்தேன். அது காலை உதைத்துக் கொண்டு வீல் என்று கத்தத் துவங்கினது. அவர்கள் கூச்சலிட்டு கத்தத் துவங்கினர். ஆகவே அவர்கள் அந்த பிள்ளையை வைத்தியரிடம் கொண்டு போய் எழுதி வாங்கிக் கொண்டார்கள். வைத்தியரிடம் சென்றார்கள். வைத்தியர் சொன்னார், இன்று காலை 9 மணிக்கே இந்த பிள்ளை இறந்து விட்டது என்று நான் அறிவிக்கிறேன். நியூமோனியாவில் பிள்ளை மறித்து விட்டது என்று எழுதினார். புரிகின்றதா? ஆகவே அந்த காரியங்கள் எல்லாம் உண்மையே. அவைகள் எழுதி கொடுக்கப்பட்ட தஸ்தாவேஜுகள். அப்படித்தான் இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் நாம் உத்தமும் உண்மையுமாய் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கின்றதோ அதே விதமாய் இருக்கும் மட்டும், வேறு எதையும் செய்ய வேண்டாம். எந்த காரியத்திலும் தேவனுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை. பாருங்கள், அவர் தேவனாயிருக்கிறார். ஆக அவன் இதைத்தான் கூறினான். ஆனால் இந்த தாயோ அமெரிக்காவில் உள்ள சகோதரன் பிரண்ணாமை தொலைபேசியில் அழைத்த போது, வாருங்கள் இங்கே வந்து என் பிள்ளையை எழுப்புங்கள் என்று அழுதார். அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசாங்கத்தில் அவளுடைய புருஷன் ஒரு பாதிரியாய் ராணுவத்தில் இருந்தார். உங்களில் அநேகருக்கு ஜூலியஸ் அவர்களை தெரியும். ஆப்பிரிக்காவை தீர்க்கதரிசி விஜயம் செய்கிறார் என்ற என் புத்தகத்தை எழுதியவர். அந்த சிறிய ஏழை நார்வேஜியன் தாய் தன் உச்ச குரலில் கூச்சலிட்டு, சகோதரர் பிரண்ணம், அந்த குழந்தை உயிர் பெற்ற போது நான் அங்கே இருந்தேன். நீர் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாரும், வந்து என் குழந்தையின் மேல் உம்முடைய கரத்தை வையும், அது ஜீவன் பெறும் என்று கூறினார். அந்த குழந்தை 4 அல்லது 5 மணி நேரமாகி நியூமோனியாவின் வியாதியாய் இருந்து மாறித்து ஒன்று அல்லது இரண்டு நிமிஷங்கள் தான் இருக்கும். இந்த மனிதர்கள் அந்த இடத்திலேயே சுற்றி கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு வேலும் கீழுமாய் குதித்துக் கொண்டு தேவன் இந்த குழந்தையை எழுப்ப போகின்றார், தேவன் இந்த குழந்தையை எழுப்ப போகின்றார் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். அதற்காக அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சேனைகளின் ஆகாய விமானம் ஒரே நாளில் என்னை அங்கு கொண்டு போகவும் திருப்பி கொண்டு வரவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கூறுகின்றதா? நான் அங்கே வருவதற்கு முன்பாக முதலாவதாக நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினேன். ஆகவே நான் இரண்டு நாட்களாக ஜபம் செய்தேன். அந்த வைத்தியன் மிகவும் நல்லவனாக இருந்து அந்த குழந்தை அப்படியே அங்கே இருக்கும்படி அனுமதித்தான். பின்னர் ஒரு காலை நான் எழும்பி அடுப்பங்கரையை நோக்கி நடக்க துவங்கினேன். நான் நோக்கி பார்த்தேன். அங்கே நின்று கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கின்ற அந்த விளக்கின் அளவுக்கு ஒத்த ஒரு வெளிச்சம் அங்கு மேலாக சுற்றி கொண்டு, அதை தொடாதே, அதை கடிந்து கொள்ளாதே, அது கர்த்தருடைய கரமாயிருக்கிறது என்று கூறிற்று. நான் உடனே திரும்பி போய் அவர்களை தொலைபேசியில் அழைத்து என்னால் வர முடியாது என்று கூறிவிட்டேன். இந்த லூதர ஊழியன் அதில் சகோதரன் பிரண்ணாம் செய்தது போன்று ஒரு தெளிவான தீர்மானத்தை தேவனிடமிருந்து பெறுமிட்டாய், நீங்கள் ஏன் காத்திருக்க கூடாது, அப்பொழுது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் என்று கூறினான். இப்பொழுது அதுதான் காரியம் சகோதரர்களே. நாம் தீர்மானத்துக்குள் குதிக்காமல் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு தெளிவான முடிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற யாவும் தேவனை குறித்து ஒன்றுமே அறியாத சுகப்படுத்தும் மையங்களே. தெய்வீக சுகம் என்பது முதலாவதாக தேவனிடத்தில் வந்து உன்னுடைய இருதயத்தை அவருக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களுடைய ஜீவியம் கழுவப்பட வேண்டும். பின்னர் தேவன் உன்னோடு கிரியை செய்து உன்னை சுகப்படுத்துவார் என்ற அடிப்படை கொள்கையின் பேரில் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அங்கே இருக்கின்ற ஒரு பரிசுத்தவாட்டியான ஒரு சிறு சகோதரிக்காக அவன் ஜெபித்ததை குறித்து அந்த சகோதரன் கூறினானே, அதை போன்றே இருக்கிறது. என்னுடைய ஜீவியத்தில் நான் அநேக பிழைகள் செய்திருக்கிறேன், அநேக காரியங்களை நான் தவறாக செய்திருக்கிறேன். ஒரு கால் நான் இன்னும் நீண்ட காலம் ஜீவிப்பேனேயானால் இன்னும் பல அதிகமானவைகளை செய்வேன். ஒருவேளை அவைகளில் சில உங்களுடைய வழியில் நீங்கள் இடறி போவதற்கு ஏதுவாயிருக்கும், நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆபிரகாமுக்கு ஏமாற்றங்கள் எப்படியாய் உண்டாயிருந்தன என்பதை வாசித்துக் கொண்டிருந்தேன். எப்படியாய் அவன் ஓ என்ன அவன் செய்த காரியங்கள், அவன் தேவனை சந்தேகித்தான், அவனுடைய மனைவியை குறித்து அவன் பொய் சொன்னான், இப்படியாய் எல்லா காரியங்களும். ஆனால் அவனுடைய தெய்வீக ஜீவியத்தின் வர்ணனையை ரோமர் நாளில் எழுதின போது அதில் அவனுடைய தவறுகள் எழுதப்படவில்லை. ஆனால் ஆபிரகாம் வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டுள்ளது. அவனுடைய தெய்வீக ஜீவியத்தின் வர்ணனை எழுதப்பட்ட போது அதில் அவனுடைய தவறுகள் எழுதப்படவில்லை. அவனுடைய ஏமாற்றங்களும் கூட கூறப்படவில்லை. அவனுடைய தவறுகள் அங்கே கூறப்படவில்லை. சகோதரர்களே, அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கை வர்ணனை வாசிக்கப்படுகையில் என்னுடையவைகளும் கூட அவர் அழித்துவிட்டு நினைக்கவும் மாட்டார் என்று நான் நம்புகிறேன். உங்களுடையதும் கூட என்று நான் நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உலகம் முழுவதிலும் சம்பவிக்க என்னால் காணக்கூடுமானால் நான் கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரன் சமாதானத்தோடு போகும்படியாக செய்யும் என்று கூறுவேன்.